கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்பு ஜெபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1:3.
நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன்.
நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். எவ்ரி பிளேஸ் தட் த சோல் ஆஃப் யுவர் ஃபுட் ஷால் ட்ரெட் அபான் That have I given to you, as I said unto Moses. அதே அதிகாரம் 5 வாசிக்கலாம்.
நீ உயிரோடு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. There shall not any man be able to stand before thee all the days of thy life. As I was with Moses, so I will be with thee. I will not fail thee nor forsake thee. ஆண்டவர் யோசுவாக்கு சொல்லுகிற வசனத்தை இங்கே வாசிக்கிறோம். யோசுவா கொடுத்த ப்ராமிஸ். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன். ஃபுட் பிரின்ஸ் மீன்ஸ் பொசன் என்று பிரதர் பென்ன சொல்கிறார். கால் மிதிப்பது என்பது சுதந்திரித்து கொள்வது. இந்த கானான் தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் அந்த தேசத்தில் எங்கெல்லாம் கால் மிதிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சுதந்திரம். 5 நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் யோசுவாக்கு சொல்லுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அதாவது உன்னை யாருமே ஜெயிக்க முடியாது. யூ ஆர் இன்வின்சிபிள். நீ வந்து ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ஒரு மனுஷனாக இருப்பாய். ஒருவனும் உன்னோடு எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஐ வில் நாட் ஃபெயில் தி நார் ஃபார் சேக் தி. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோடு கூட எப்பொழுதும் இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். என்ன ஒரு அருமையான ஒரு ப்ராமிஸ் வேர்டு. கடந்த நாளில் கூட நான் யோசுவா 1 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த 2 ரொம்ப அருமையாக இருக்குது. கர்த்தர் நமக்கு அதை சொல்லுகிறார். யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அதை சொல்லுகிறார். நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. இந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். ஃபெய்த் இன் த ப்ராமிஸ். இது யோசுவா கொடுத்த ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ் மேலே நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும். அந்த விசுவாசம் வைத்தா அது நமக்கு நிறைவேறும். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தை, அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்தால் அது நமக்கு நிறைவேறும். அதனால் இப்போ கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஃபெய்த் இன் த ப்ராமிஸ். வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசம் வைப்பது. ஃபெய்த் இன் த ப்ராமிஸ். இஸ்ரேல் ஜனங்கள் இப்பொழுது ப்ராமிஸ் லேண்டில் இல்லை. இஸ்ரேல் வாஸ் நாட் இன் த ப்ராமிஸ் லேண்ட். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அந்த தேசத்தை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறார். காட் ஆல்ரெடி கேவ் இட் டு தம். கர்த்தர் அவளுக்கு அதை கொடுத்தார். இன்னும் அவங்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் போகவே இல்லை. அதை இன்னும் சுதந்திரிக்கலை. அதை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னதாக அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் அதை கொடுத்தேன். காட் ஆல்ரெடி கேவ் இட் டு தம். ஏற்கனவே ஆண்டவர் அவர்களுக்கு அதை கொடுத்து விட்டார். ஆனால் இன்னும் அவங்க அது தேசத்துக்குள்ளே போகலை. அதனால் நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்று ஜோசுவாவுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கிறார். அவர்கள் அதை சுதந்திரிப்பதற்கு முன்னதாகவே ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி அந்த தேசம் முழுவதையும் நான் உனக்கு சுதந்திரமாக கொடுத்தேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் அதை கொடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 15:18 வாசிக்கலாம்.
அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதித்துவைக்கு ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி முட்டுள்ளதும் கேனியரும் கெனிசேரும் கத்மோனேரும் ஏத்தியரும் பெரிசேரும் ரெப்பாயுமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார்.
இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன், அதன் எல்லையை சொல்லுகிறார், அதில் வாழுகிற மக்களையும் சொல்லுகிறார், ஏழு ஜாதிகளையும் சொல்லுகிறார். அந்த ஏழு ஜாதிகள் வாழுகிற அந்த தேசம் அதனுடைய எல்லை என்ன? நாலு புறத்து எல்லையும் சொல்லுகிறார். இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுத்தேன், அது என்ன பாஸ்ட் டென்ஸில் எழுதப்பட்டிருக்கு. இன்னும் அவங்க அதை சுதந்திரிக்கலை. அதுக்கு முன்னதாகவே ஆபிரகாமுக்கு இன்னும் ஈசாக்கு கூட பிறக்கலை. அதன் பின்பு ஒரு சந்ததி வருகிறது. அந்த சந்ததியார் தான் சுதந்திரித்து கொள்ளப்படுகிறார்கள். நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னதாகவே கர்த்தர் வந்து நான் அதை சுதந்திரமாய் கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டார். அதுதான் ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ் மேலே விசுவாசம் வைக்கணும். ஃபெய்த் இன் த ப்ராமிஸ். ஆண்டவர் நமக்கு அதை கொடுத்துட்டேன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? உடனே போய் அதை எடுத்துக்கிட வேண்டியதானே. இந்த வீட்டை உனக்கு கொடுத்துட்டேன், சாவி என்ன அப்படின்னு சாவியை நம்ம கையில் கொடுத்துட்டா நம்ம போயிட்டு அதை திறந்து நம்ம அனுபவிக்க வேண்டியதானே. கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டார். இந்த பொருளை நான் உனக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே போய் நம்ம எடுத்துக்கிட வேண்டியதானே. இஃப் த லார்ட் ஆல்ரெடி கேவ் இட் டு யூ, யூ ஜஸ்ட் கோ அண்ட் அஹெட் அண்ட் பிக் இட் அப். கர்த்தர் நான் கொடுத்துட்டேன்னு சொன்னால் நம்ம முன்னால் போயிட்டு நம்ம நடந்து போய் அதை எடுத்துக்கிட வேண்டியதானே. ஆனால் என்ன மேட்டர்னா ஆண்டவர் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே என்ன வாசிக்கிறோம்? அங்கே ஏழு ஜாதிகள் இருக்கிறாங்க. ஏழு ஜாதிகள் அங்கே வந்து அதை அவங்க அதை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறாங்க. இன்ஃபெஸ்டட் பை த எனிமி, சத்துருக்களினாலே அந்த தேசமானது இப்பொழுது சுதந்திரிக்கப்பட்டிருக்கு. அதை அவங்க பெற்று அணிவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ என்ன சொன்ன, அந்த சத்துருக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஸ்கேர் க்ரோவாக இருக்கிறாங்க. ஸ்கேர் க்ரோ, ஸ்கேர் க்ரோனா ஒரு வீடுக்கு புது வீடு கட்டினாங்கன்னா அதில் ஒரு மாதிரி ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க, ஒரு அலங்கோலமான பொம்மையை வச்சுருப்பாங்க. அது தானியத்தின் சோளம், அங்கே ஒருத்தர் சோளம் பயிர் செய்தால் அது கதிர் வரும் பொழுது கிளிகள் வரும், பறவைகள் வந்து அதை சாப்பிடும். அதனால் அந்த பறவைகளை பயம் காட்டுறதுக்காக ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க, கொல்லை பொம்மை என்று சொல்லுவாங்க. அது வந்து எப்படி இருக்கும்? ஒரு அலங்கோலமாக இருக்கும், அல்லது பயங்கரமான தோற்றத்தோடு இருக்கும். இந்த பறவைகள் அதை பார்த்த உடனே அது பயந்து போயிடும். ஒருத்தர் வீடு கட்டினா அதில் வந்து ஒரு பொம்மை, திருஷ்டி பொம்மைன்னு போல வச்சுருப்பாங்க. எல்லோரும் நிஜம் வீடை பார்க்காம அந்த பொம்மையை தான் பார்ப்பாங்க. அதனால் அவங்க கவனம்லாம் அதில் போகும். அந்த தெருவில் போனாங்கன்னா அந்த பொம்மையை தான் பார்ப்பாங்க. அந்த பொம்மையில் ஏதாவது ஜீவன் இருக்கா, அது ஏதாவது அந்த இடத்த விட்டு வந்து அதை யாராவது அது துன்புறுத்த முடியுமா, சண்டை போட முடியுமா? அது ஒன்றும் செய்யாது, அது அப்படியே தான் இருக்கும், அதில் ஜீவன் கிடையாது. ஆனால் பயமுறுத்துவதுக்காக அந்த பொம்மை வச்சுருக்கிறாங்க. அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் அந்த தேசத்தை நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் இட், உங்களுக்கு நான் அதை கொடுத்தாய்விட்டது. அப்போனா போய் நம்ம எடுத்துக்கிட வேண்டியதானே. எடுத்துக்கிட உடனே போய் நம்ம எடுத்துக்கிட முடியாது. அங்கே வந்து ஏழு ஜாதிகள் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னென்னா ஒன்லி ஸ்கேர் க்ரோ, பயங்காட்டுற பொம்மைகள் தானே ஒழிய அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அதே போல தான் நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளணும். நம்ம ஆவிக்குரிய பிரமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும்னா ஆண்டவர் எல்லாத்தையும் நம்ம சம்பாதிச்சிட்டார். கல்வாரியில் எல்லாத்தையும் சம்பாதிச்சாச்சு. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாமே நமக்காக அவர் செய்து முடிச்சிட்டார், எல்லாத்தையும் பே பண்ணிவிட்டார். அவர் கல்வாரியில் என்ன சம்பாதித்து விட்டார். இப்போ போய் நம்ம எடுத்துக்கிடணுமே, உடனே எடுத்துக்கிட முடியுமா? இல்லை, அங்கே ஸ்கேர் க்ரோ இருக்கிறாங்க, அந்த பொம்மைகள் அங்கே இருக்கிறது. அதை பார்த்தோன்ன பறவைகள் பயந்துரும், பயந்து அங்கே உள்ளே போவாது, அந்த தானியத்தை போய் சேதப்படுத்தாது. இதுக்காக அந்த என்ன செய்கிறான்ற விவசாயி அவிதமான கொல்லப்பொம்மையை வச்சுருப்பான். அதே போல தான் இதோ எனிமீஸ் இருக்கிறாங்க, ஏழு விதமான ஜாதிகள், எமோரியர், ஏபியர், எபூசியர், ஏத்தியர், கிர்காசியர் பெர்சியர் கானானியர் இதமான ஏழு ஜாதிகள் அங்கே இருக்குது. இவங்கெல்லாம் ஸ்கேர் குரோ. ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் அங்கே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. நம்ம அந்த ப்ராமிஸ் பீப்புளாக இருக்கிறோம். அந்த ப்ராமிஸ் பீப்புள்னா ஆப்ரஹாமின் சந்ததி தான் ப்ராமிஸ் பீப்புள், வேறு யாரும் கிடையாது. அந்த வாக்கு தத்துவத்துக்கு அவங்க சுதந்திரவாளியாக இருக்கிறார்கள். உனக்கு அது சொந்தம், உனக்கு அதை நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது உடனே போய் அவங்க எடுத்துக்கிட வேண்டியது தான். ஆனால் அந்த ஸ்கேர் குரோ இருக்கிறாங்க. அதே போல் தான் நம்ம ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். பைபிளில் நிறைய ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். நான் ஏழு காரியங்களை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சால்வேஷன், ஹீலிங், ப்ராஸ்பெரிட்டி, மேரேஜ், சைல்டு பேர்த், பீஸ் ஆஃப் மைண்ட், அதன் பின்பு நியூ பேர்த்து, ராப்சரிங் ஃபெய்த், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதை போய் சுதந்திரிக்கணும்னா ஸ்கேர் குரோ பார்த்து பயந்துட்டீங்கன்னா போச்சு. இந்த பறவைகள் பயந்து அங்கே அந்த சோளம் நல்லா வந்திருக்கும், கிளி வந்து உடனே இந்த கதிரை சாப்பிடக்கு வரும், அதை பார்த்து பயந்து போயிடும். அதெல்லாம் அந்த ஸ்கேர் குரோவுக்கு பயந்துட்டீங்கன்னா நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. அந்த ஸ்கேர் குரோவில் ஜீவன் ஒன்றும் இல்லை. அந்த எனிமி வந்து ஏற்கனவே அவனை ஜெயிச்சாச்சு. அவன் வந்து பேரலைஸ் ஆகிவிட்டான், அவனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தைரியமாக போனால் அந்த ஸ்கேர் குரோ ஒன்றும் செய்யாது. அது பாட்டில் அது இருக்கும். நம்ம அதுக்கு அது பக்கத்திலேயே போகலாம். அந்த பறவைகள் பயப்படலைன்னா பக்கத்திலே போய் சாப்பிடும். அது பாட்டில் ஸ்கேர் குரோ அப்படி தான் இருக்கும். அதால் எதுவும் செய்ய முடியாது. இதுதான் நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம். சாத்தான் எப்பொழுதுமே அவன் ஸ்கேர் குரோவாக இருக்கிறான். அவன் பயங்காட்டுற பொம்மையாக இருக்கிறான். அதனால் நம்ம வந்து சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு, நீங்கள் ஹீலிங்கை சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு, ப்ராஸ்பெரிட்டியை சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு, நீங்கள் பரலோராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாத அளவுக்கு ஸ்கேர் குரோ அங்கே இருக்கும். நீங்கள் பயந்து என்ன செய்ய சுதந்திரிக்க முடியாது. அந்த ஸ்கேர் குரோ பற்றி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். மனுஷனுக்கு தெரியும் அது ஒரு பொம்மை தான் தெரியும், பறவைகளுக்கு தெரியுமா தெரியாது. அதனால் மனுஷன் என்ன செய்கிறான், இவன் வந்து சும்மா பொம்மை வச்சுருக்கிறான், அது வந்து பறவைகளுக்காக வச்சுருக்கான், நமக்காக கிடையாது, நம்ம அதை ஒன்றும் என்ன செய்யாது, நம்மளை அது சேதப்படுத்தாதுன்னு தைரியமாக அந்த வயலுக்குள்ளே போனால் ஒன்றுமே செய்யாது. அதே போல் தான் யுவர் எனிமி இஸ் டெட், உன்னுடைய சத்ரு மரித்து போனான். ரிமெம்பர் இட் இஸ் ஒன்லி 6 inches லாங், அது வந்து 6 அங்குலம் மாத்திரமே உள்ளது, அதுக்கு மேலே அது இல்லை அப்படி என்று பிரதர் பெர்னாமுக்கு தேவனுடைய வார்த்தையானது சொன்னது. அதில் பிரதர் பெர்னாமுடைய ஊழியத்தில் சத்ருக்கள் எவ்வளோ பயமுறுத்தினாங்க, மந்திரவாதிகள் பயமுறுத்தினாங்க, ஒன்றுமே மேற்கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து அதை ஏற்கனவே ஜெயித்து விட்டார். ஆல்ரெடி கான்கர்ட் த எனிமி, ஆண்டவர் ஏற்கனவே அவர் ஜெயித்து விட்டார் என்று நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த சாத்தானால் எந்த விதமான வல்லமையும் அவன் இல்லை. நான் வந்து ப்ராமிஸு பீப்புளாக இருக்கிறேன். நான் ஆப்ரஹாமின் சந்ததியாக இருக்கிறேன், ஆப்ரஹாமுடைய விசுவாச சந்ததியாக இருக்கிறேன், ஆப்ரஹாமுடைய மாம்சப்பிரமான சந்ததி அல்ல, ஆப்ரஹாமுடைய விசுவாச சந்ததியாக இருக்கிறேன். எனக்கு அந்த லேண்டு ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்குது. அந்த லேண்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருப்பதுனால நான் வந்து அது சுதந்திரவாளியாக இருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கவும் ஒருவனும் உனக்கும் பா எடுத்து நிற்பதில்லை, நான் மோசையெடுந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. You see the enemy, it is scarecrow. அவன் உங்களுக்கு சொந்தமானதை அவன் வந்து அவன் அதை உடையவனாக இருக்கிறான். He is holding something that belongs to you. அது உங்களுக்கு சொந்தமானது, அந்த தேசம் உங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் அதை வந்து சுதந்திரித்து கொள்ள விடாதபடி, நீங்கள் அந்த அதோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள விடாதபடி சாத்தான் வந்து அதை வைத்திருக்கிறான். You got to drive him out. நீங்கள் வந்து அவனை துரத்த வேண்டும். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுவிடுது. அது ப்ராமிஸ் லேண்ட், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம். உங்களுக்கு அது ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அவங்களுக்கு ப்ராமிஸ் லேண்டு, அந்த லேண்டு அவங்களுக்காக ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆண்டவர் வார்த்தையினாலே சொல்லி இருக்கிறார், அதுதான் ப்ராமிஸ். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே சொல்லியிருக்கும் பொழுது அதான் ப்ராமிஸு. அந்த ப்ராமிஸ் லேண்ட் அவங்களுக்கு சொந்தமானது. இப்போ ஸ்கேர் க்ரோ அங்கே இருந்து பயங்காட்டுக்கிறான். இப்போ ப்ராமிஸ் லேண்ட் ஆல்ரெடி ஹேவ் அன் ஓனர், அதுக்கு ஏற்கனவே ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார், அவர் தான் கத்தர். ஹல்லேலூயா. ஒரு வானத்தை பூமியை உண்டாக்கின கத்தர் உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு அந்த உலகத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், அது அவங்களுக்கு சொந்தம். ஆனால் இப்பொழுது ஏழு ஜாதிகள் அங்கே இருக்கிறாங்க, பெலிசியன்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க, எமோரியர்கள் இங்கே இருக்கிறாங்க, எனாக்கின் புத்திரர்கள் அங்கே இருக்கிறாங்க, ஜெயின்ஸ் அங்கே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பயம் காட்டுறாங்க. இப்பொழுது அவங்க அந்த தேசத்தை சுதந்திரத்துக்கு போனாச்சுன்னா உங்களுடைய பேப்பர் எங்கே இருக்குது? இது உங்களுக்கு தான் இந்த தேசம் சொந்தமானது, அல்லது உங்கள் தகப்பனாய ஆபிரகாமுக்கு தான் இது சொந்தமானது, நீங்கள் உங்கள் பேப்பரை காமிங்க, உங்களுக்கு சொந்தமானதுன்னு நாங்கள் வந்து எப்படி இதை சொல்ல முடியும்? இது எங்களுடைய தேசம், பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தேசம், அதனால் நாங்கள் இப்போ சுதந்திரிக்க வந்திருக்கிறோம், நீங்கள் அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பேப்பர் காமிங்க. நீங்கள் உலகத்து மனுஷாக தான் சொல்லுவோம், இந்த இடம் உங்களுக்கு சொந்தமான பேப்பரை காமிங்க. அந்த பேப்பரை காமிச்சா நாங்கள் வந்து அதை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருதோம். நீங்கள் பேப்பர் கா கிவ் மீ த டீடு எப்படி என்று கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அவருடைய ப்ராமிஸை தான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வேர்டை சொல்கிறது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த தேசத்தையும் நான் உனக்கும் சந்ததிக்கும் கொடுத்தேன். பாசன்ஸில் சொல்லியிருக்கார், எங்களுக்கு இது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இதில் இல்லீகலாக இருக்கிறீங்க, இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி கொடுக்கப்பட்டது? பேப்பர் என்ன? தேவனுடைய வார்த்தை தான் பேப்பர். உங்களுக்கு ரிக்கார்டு என்ன இருக்குது? உங்களுக்கு பட்டா என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை தான். அதே போல் எதையாவது நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை சத்ருட்ட காமிக்கணும். இப்படி சொல்லியிருக்குது, எனக்கு தான் இது, அந்த வார்த்தை வந்து பேப்பர் வந்து வார்த்தை தான். அதனால் நீ இல்லீகலாக இருக்கிற, நீ இந்த இடத்த விட்டு போக வேண்டும், இதை நான் சுதந்திரிக்க வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தைரியமாக சொல்லும் பொழுது டேக் காட் அட் இஸ் வேர்டு, தேவனுடைய தேவனை அவருடைய வார்த்தையிலே நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது டேக் காட் அட் இஸ் வேர்டு. அப்படி இருக்கும் பொழுது எந்த சத்துரும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. எவ்ரி பிளேஸ் ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் ப்ராமிஸ் லேண்ட், அது ப்ராமிஸ் லேண்டில் எந்த இடம் இருக்கும் என்றாலும் அது உனக்கு சொந்தம். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் எங்களுக்கு அதை கொடுத்துருக்கிறார். அவர் எப்படி கொடுத்துருக்கிறார்? வார்த்தையினால கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தை தான், அதை ஜஸ்ட் ரிப்பீட் பண்ண வேண்டும். சத்ருட்ட அதை ஜஸ்ட் ரிப்பீட் த வேர்டு, ஜஸ்ட் ரிப்பீட் வாட் காட் டோல்ட் தம். கர்த்தர் அவர்களுக்கு என்ன சொன்னாரோ அதை வந்து அறிக்கை பண்ணும் பொழுது சாத்தான் வந்து அவன் விலகி போவான், அவனை நம்ம ஜெயிக்க முடியும். ஆமீன். இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து அவன் நமக்கு சொல்லுகிற காரியம். இயேசு கிறிஸ்து பவனி போக வேண்டியதாக இருக்கிறது. அவருக்கு ஒரு வேகில் தேவைப்பட்டது, ஒரு வாகனம் தேவைப்பட்டது. அவர் வந்து எந்த வாகனத்தில் போகணும்? நம்ம டூ வீலர் வச்சுருக்கோம், நம்ம கார் வச்சுருக்கோம், அந்த காரில் டூ வீலர் கார்லாம் கிடையாது. அதனால் அவர் வந்து ஒரு வாகனம் அவருக்கு தேவைப்படுது. எருசலேமிலே அவர் பவனி போக வேண்டும், அவருக்கு சொந்தமாக எந்த வேகிலும் கிடையாது. அதனால் அவருக்கு அந்த நேரத்தில் வேகில் தேவைப்பட்டனால அவர் வார்த்தையை பார்க்குறார், நம்ம எந்த வாகனத்தில் போகணும், தேவனுடைய வார்த்தை எந்த வாகனத்தில் போகணுன்னு சொல்லுது அப்படின்னு அவர் வார்த்தையை தேடும் பொழுது அவருக்கு என்ன சொன்னால் சகரியா 9:9 ஞாபகத்துக்கு வருது. சகரியா 9:9 வாசிக்கலாம்.
சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய்.
இதோ அவர் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் இறங்கி ஏறி வருகிறவராய் இருக்கிறார். உன் ராஜா உன்னிடத்துக்கு வருகிறார். When Jesus looked into the word gave him the mark of the vehicle. அந்த வார்த்தையானது அவருக்கு அந்த எந்த வாகனத்தில் போகணும்னு அந்த வாகனத்தை சொல்லுகிறது. பாருங்கள், எல்லாத்தையுமே வார்த்தையை பார்க்கணும். நம்ம எந்த ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ண வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை நம்ம பார்க்க வேண்டும். மார்க்கு 11:1 வாசிக்கலாம்.
அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்ற ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறாத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள்.
அங்க ஒரு கார் இருக்குது, புது கார் இருக்குது, அதை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், போய் எடுத்துக்கண்ணா, நம்ம எடுத்துட முடியுமா? அந்த ஓனர் வந்து கேட்பான், நீங்க காரை எதுக்கு எடுக்கிறீங்க, நீங்க திருடுறீங்க காரை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு உனக்கு பேப்பரை காமிங்க, ஆர்சி புக்கை காமிங்க, அது உங்களுக்கு தான் சொந்தம்ண்ணா அப்படின்னு இந்த கேட்கும் பொழுது, நம்மகிட்ட ஆர்சி புக்கு இருக்குதா? இல்லை. ஒரு புது கார் இருக்குது, ஒருவனும் ஒரு காலம் ஏறாத கோவை இருக்கிறதுனா அது புதுசு, யாருன்னு அதை யூஸ் பண்ணலை. அந்த புதுசு இருக்கு, டீலர் அதை வச்சிருக்கிறான், டீலர்கிட்ட போயிட்டு என்ன செய்ய வேண்டியதான், அந்த காரை நம்ம எடுத்துகிட்டு வர முடியுமா? வர முடியாது. நமக்கு அந்த புக்கு வேணும், பேப்பர் வேணும், அப்பொழுது தான் நம்ம சுதந்திரிக்க முடியும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒருவனும் ஒரு காலம் ஏறியது, அதாவது புதுசு, இன்னும் யாரும் அதை ஓட்டலை, அதான் ஒருவனும் ஒரு காலம் ஏறியது. இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே புதுசு தான். கன்னியின் வயிற்றிலே அவர் கர்ப்பதியாகும், கர்ப்பம் தரிக்கப்படும் பொழுது அது வந்து அவங்க இன்னொரு வேற குழந்தைய பெறல, கன்னியாக இருக்கிறாங்க, அதுவும் புதுசு தான். அதே போல் ஒருவனும் ஒரு காலம் வைத்திராத கல்லறை, அந்த கல்லறையும் புது கல்லறை தான். இப்பொழுது அந்த வேகலும் புதுசு தான், அது டீலர்கிட்ட இருக்குது. இவங்க போயிட்டு 2 சீசனில் ஒருவேளை பேதுரு யாவான இருக்கலாம், 2 சீசனில் அனுப்பி நீங்கள் எதிராக போகிறீங்க, அங்கே ஒரு புது கார் இருக்குது, எடுத்து வாங்க. அங்கே ஒருவனும் ஒரு காலம் ஏறாத கோவேர் கழுதை இருக்கிறது, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க 2 பேரும் போகிறாங்க. ஆண்டவர் சொன்னார், அதை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வரும் பொழுது ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அங்கே கேட்பாங்க. 3 வசனத்தை வாசிக்கலாம்.
ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி.
இது அந்த டீலர் கேட்பாரு, என்ன கேட்பாரு, யார் உங்களுக்கு இந்த பெர்மிஷன் கொடுத்தா, இந்த காரை நீங்கள் எடுத்துகிட்டு போறதுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? அப்பொழுது அவங்க சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், இது வந்து ஆண்டவர் இதை கொண்டு வர சொன்னார் அப்படி என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது அவன் அனுப்பிவிடும். அந்த வசனத்து பின்பகுதியை வாசிக்கலாம்.
இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள்,
இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இஃப் எனி மேன் சே அன்டு யூ, வை டூ யூ திஸ், நீங்க ஏதை செய்யறீங்க, சே தட் தி லார்ட் ஹேத் நீட் ஆஃப் ஹிம், ஆண்டவருக்கு இது வேண்டும், அண்ட் ஸ்ட்ரைட் அவே ஹி வில் சென்ட் ஹிம் ஹிதர், இதை உடனடியாக அவன் கொடுத்து விடுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இது பிராண்ட் நியூ கார், இது ஒருவனும் ஒரு காலம் ஏறாத அந்த கோவேறு கழுதையாக இருக்கிறது. அவங்க அந்த டீலர் என்ன சொல்லுவார், இதை ஏன் அவிக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே அவங்க சொல்கிறாங்க, அதே மாதிரி அவங்க கழுதை அங்கே காண்கிறார்கள், இதை கழுதை குட்டி அங்கே கட்டப்பட்டிருக்கிறது, இதை ஏன் அவிக்கிறீர்கள் என்று அந்த டீலர் கேட்கிறார். 5 வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள்.
இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். They said unto them, even as Jesus had commanded, and they let them go. இதோ இயேசு கற்பித்தபடியே அவர்கள் சொன்னார், இது ஆண்டவருக்கு வேண்டும், உடனே அவன் விட்டுட்டான். பாருங்க, அவருடைய வார்த்தையிலே விசுவாசம் வைப்பது. ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், நீங்கள் போங்க, அங்கே கழுதை இருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாங்க, அதை கேட்கும் பொழுது உங்களோட பேப்பர்லாம் காமிங்க, எந்த பேப்பரும் கிடையாது, அது அவங்களுக்கு தான் சொந்தணி, அந்த கார் அவங்களுக்கு தான் சொந்தணி, எந்த பேப்பரும் கிடையாது, இதை கர்த்தர் சொன்னார், அவ்வளோதான், கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அதை நம்ம வந்து அப்படியே அதை சொல்லும் பொழுது, அதை வந்து விசுவாசத்தோடு அதை சொல்லும் பொழுது அது உங்களுக்கு சொந்தம். அதே போல் போனாங்க, அதை அவங்க கேட்கும் பொழுது கர்த்தருக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஃபெய்த் இன் த ப்ராமிஸ், கரெக்டாக அது நடக்குது, ஒன்றும் பயப்படலை. அவன் ஏதாவது சண்டைக்கு வருவானா, ஏதாவது செய்வானா, ஒன்றும் பயப்படலை, அது கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாங்க, அது அவனுக்கு கிராண்டட் ஆகிவிட்டு. அதான் எவ்ரி பிளேஸ் ஆஸ் லாங் இஸ் இஸ் இன் த ப்ராமிஸ் லேண்ட், அது ப்ராமிஸ் லேண்டில் இருக்கும் என்றால், அவர் சொன்ன எல்லைக்குள்ளே அந்த இடம் இருக்கும் என்றால், நீங்கள் கால் மிதிக்கும் எலும்பிடமும் அது உங்களுக்கு சொந்தம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. டேக் காட் அட் இஸ் வேர்டு, தேவனை அவருடைய வார்த்தையிலே நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும். பழைய பாட்டில் ஆண்டவர் சொன்னார், அவங்க போனாங்க, ஆனால் ஸ்கேர் க்ரோ இருக்குது. ஸ்கேர் க்ரோவுக்கு எல்லாரும் பயந்துட்டாங்க, ரெண்டே ரெண்டு பேர் தான் பயப்படலை. அதனால் அவன் ஸ்கேர் க்ரோவுக்கு பயந்தவங்க அதை சுதந்திரிக்க முடியல. அந்த ஸ்கேர் க்ரோ சாத்தான் வந்து ஸ்கேர் க்ரோவாக இருக்கிறான். அவன் சாத்தான் இஸ் அ பிளப், அவன் எப்பொழுதுமே நம்ம பயங்காட்டுகிறவனாக இருக்கிறான். நம்ம வந்து பயந்தன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. என்ன உங்களுக்கு அவருடைய வார்த்தை சொல்லியிருக்குது, அதுதான், அதுதான் கேரண்டி. அதான் இந்த ப்ராமிஸை சொல்ல வேண்டும், ப்ராமிஸை விசுவாசிக்க வேண்டும், ப்ராமிஸை அறிக்கை பண்ண வேண்டும், அப்படின்னா உங்களுக்கு சொந்தம். அதே மாதிரி தான் இந்த கடைசி காலத்தில் பைபிளை நீங்கள் டெய்லி படிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் படிக்கிறீங்க, ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் நீங்கள் பைபிளை படிக்கிறீங்க, ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டிலேருந்து நேற்று வரைக்கும், நேற்று 4 மணி வரைக்கும் பெயின், ஒரு லெக்கில் ரைட் லெக்கில் பெயின் கண்டினியூஸாக, ஒரு செகண்டு நிற்கலை, 1 மணி நேரம் கூட சகிக்க முடியாது. நான் அவ்வளோ நாள் அவ்வளோ நேரம் சகிச்சிருக்கிறேன். அது ஒரு ஸ்கேர் க்ரோ. இப்போ நான் இந்த என்ன ஆண்டவர் இதுக்கு என்ன வசனம் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, உபாகமும் 7:15 உபாகமும் 7:15,
கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்று உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார்.
கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்று உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் வர, சகல நோய்களையும் உன்னை விட்டு. இது வரைக்கும் அப்படி கால் வலி வந்ததே இல்லை. எத்தனை மணி நேரம் நின்னாலும் என் கால் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. எத்தனை வருஷம் ஒழிஞ்சிருக்க, 45 பிரசங்கம் பண்ணுறேன், இது வரைக்கும் ஒரு மெசேஜ் மிஸ் பண்ணல. அப்படி கால் இருந்தது, திடீர்னு வந்து அது ஸ்கேர் க்ரோ, சாத்தா வந்து ஒரு ஸ்கேர் க்ரோவாக இருக்கிறான், பயங்காட்டுக்கிறான், நீ மேற்கொண்டு ஊழியத்தை செய்ய முடியாது, உன்னுடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு, உன்னுடைய பாடி உனக்கு ஒத்துழைக்காது, மேற்கொண்டு நீ ப்ரீச் பண்ண முடியாது, நீ ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படி ஸ்கேர் க்ரோ. அந்த வந்து பயங்காட்டுற பொம்மை வந்து அவ்விதமாக சிம்டம்ஸை காமிச்சு கொண்டு இருக்குது. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, அந்த வார்த்தையை தான் சொன்னேன், கர்த்தர் சகல நோய்களை முன்னே விட்டு விலக்குவார். ஆனாலும் போகிற மாதிரி இல்லை, இருந்தாலும் அதை உறுதியாக பிடிக்கும் பொழுது கர்த்தர் என்னச்சு அதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். அதுக்கு எனக்கு ஒரு ஞாபகத்தில் வருது, ஒரு சகோதரியை கால் பண்ணணும்னு ஞாபகத்தில் வருது. அந்த மாதிரி மெத்தடில் போனால் ஆண்டவர் அப்படி ஒரு வழியை திறக்கலான்னு சொல்லி அப்படி போகும் பொழுது அது வந்து சக்ஸஸாக மாறிச்சு. அது என்ன ஆச்சு, இன்னைக்கு காலையிலேருந்து பெயின் கம்மியாகி போச்சு. நான் இன்னைக்கு ப்ரீச் பண்ண முடியாது, அப்படி ஆகப்பட்ட இருக்கும் பொழுது சாட்டர்ன் இஸ் அ ஸ்கேர் க்ரோ. நம்ம என்ன காமிக்க வேண்டியிருக்கு, இந்த இதான் அந்த பேப்பர், உனக்கு பேப்பர் எங்கே இருக்குது, இந்த பேப்பர் தேவனுடைய வார்த்தை தான் பேப்பர், இதுதான் நமக்கு. இந்த இந்த பேப்பரை காமிக்கும் பொழுது அவனுக்கு அங்கே உரிமை இல்லை, நம்ம பாடி மேலே உரிமை இல்லை, அவன் உடனே பிடியை தளர விட்டுருவான். இது ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் விட்டுட்டான். அதனால் நீ வந்து என்ன செய்யணும், அதை காமி, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை காமி. டேக் காட் அட் இஸ் வேர்டு, தேவனை அவருடைய வார்த்தையிலே நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். அதனால் நம்ம அதை காமிக்கும் பொழுது சாத்தான் அதுக்கு பயப்படும், சேட்டன் பிடியை தளர விடுறோம். ஆனால் நம்ம மூளையில் என்ன வரும், பல எண்ணங்கள் வரும், ஒருவேளை இது அப்படி ஆயிருமா, அதில் இப்படி ஆயிருமா, இது வந்து இது ஸ்டாப்பே ஆகாதா, அப்படிலாம் நமக்கு பல எண்ணங்கள் தோன்றும், மனுஷ மாம்சத்தில் பல எண்ணங்கள் தோன்றும். ஆனால் அந்த நேரத்தில் வார்த்தையை நினைக்க வேண்டிய, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், கர்த்தர் சகல நோய்களை முன்ன விட்டு விலக்கும். சேட்டன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறான், அதனால் இவங்க அங்கே போய் சுற்றி பார்த்து வந்தாங்க, 40 நாள் சுற்றி பார்க்கும்பொழுது ஸ்கேர் க்ரோவை தான் பார்க்குறாங்களே ஒழிய கர்த்தருடைய வார்த்தை அந்த பேப்பர் என்ன இருக்குது, அவர் என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அதை பார்க்காம ஸ்கேர் க்ரோவை பார்க்குறாங்க. பன்னிரண்டு பேரும் கோத்திர தலைவர்கள் தான். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு தலைவர்னா எல்லாருமே பலசாலிகள் தான், எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் பிலீவர் தான். அப்படி இருக்கிறவங்க ரொம்ப பக்தியானவங்க தான். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களே அந்த ஸ்கேர் குரோவை பார்த்துட்டு, எப்பா நம்ம அதை சுதந்திரிக்க முடியாது, அந்த பொம்மை வந்து பயமுறுத்துகிறதா இருக்கிறது, அதனால் அந்த பொம்மையை பார்க்குறாங்க, பார்க்கும் பொழுது பயந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க அவங்க வந்து, அதனால் அவங்க சுதந்திரிக்க முடியல. அந்த பறவைகள் பார்க்குது, பார்த்த உடனே அந்த வயலை விட்டு அது போயிடுது. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. அது வந்து என்ன சென்றால், அது இட்ஸ் எ கான்கார்டு எனிமி, அது ஏற்கனவே ஆண்டவர் அதை ஜெயிச்சு விட்டார், அதால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த இடம் நமக்கு கொடுக்கப்பட்டாச்சுன்னு அவங்க நினைக்கலை. கத்தர் நம்மகிட்ட பேப்பர் கொடுத்துருக்கிறார், நம்மகிட்ட ரெக்கார்டு இருக்குது, அதனால் நம்மகிட்ட பேப்பர் இருக்கும் பொழுது அவன் எப்படி அதை வச்சுக்கிட முடியும், அவன் எப்படி பயங்காட்ட முடியும்னு இவங்க நினச்சிருந்தாங்கன்னா தைரியமாக போயிருப்பாங்க, சுதந்திரிப்பாங்க. ஆனால் இந்த 12 பேரில் 10 பேர் துச்செய்தியை அறிவிக்க ஆரம்பித்தாங்க, அதனால் அவங்க வந்து சுதந்திரிக்க முடியல. அவங்க சுதந்திரிக்க முடியலன்னு பரவாயில்ல, மற்றவங்களையும் பயங்காட்டி தொலைச்சிட்டாங்க. மற்றவங்களையும் பயங்காட்டி எல்லாத்துக்குமே ஒரு அவிசுவாசத்தை ஏற்படுத்தி, அவங்களும் அந்த பயந்தவர்கள் ஒருத்தராயிலும் சுதந்திரிக்க முடியவில்லை என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அவங்க எண்ணாகமம் 13:25 வாசிக்கலாம்.
அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்,
ஏதோ 40 நாள் சுற்றி பார்த்து திரும்பி வர்றாங்க. அதன் பின்பு 27 வாசிக்கலாம்.
அவர்கள் மோசே நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி, ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம்.
சரி, அந்த பட்டணம் வந்து குடியிரு, அதில் வந்து நல்ல தேசம்தான், அதெல்லாம் குடிசை வீடெல்லாம் கிடையாது, எல்லாமே பங்களா தான், அங்கே ஏனாக்கின் புத்திரரை கண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து அதான் ஸ்கேர் குரோவை பார்க்குறாங்க, ஏனாக்கின் புத்திரரை கண்டோம் அப்படி சொல்லிட்டு, அதுக்கு பிறகு என்ன காலேப் என்ன சொல்றான், 30 வாசிக்கலாம்.
அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் இதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார்.
நம்ம உடனே போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். காலேப் ஸ்டில் த பீப்புள் பிஃபோர் மோசஸ் அண்ட் செட், லெட் அஸ் கோ அப் அட் ஒன்ஸ் அண்ட் பொசஸ் இட், ஃபார் வி ஆர் வெல் ஏபிள் டு ஓவர் கம் இட். நம்ம போயிட்டு உடனே போயிட்டு நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஸ்கேர் குரோ இருக்க தான் செய்யுது, அது ஒன்றும் செய்யாது, நம்ம உடனே போகலாம், அது அது பாட்டில் அங்கே இருக்க போகுது, நம்ம போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம், ஈஸியாக சுதந்திரித்துக் கொள்ளலாம். அந்த ஸ்கேர் குரோ நம்மளை ஒன்றுமே செய்யாது, அது அதே இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்குமே ஒழிய அதில் ஜீவன் இல்லை, அது நடந்து வர முடியாது, அப்படி இருக்கும், அது பயங்காட்டும். நம்ம ஈஸியாக சுதந்திரித்துக் கொள்ளலாம். காலேப் வந்து அந்த ஸ்கேர் குரோவுக்கு பயப்படலை, அவன் ப்ராமிஸ் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறான். அவன்கிட்ட அந்த பேப்பர் ஆண்ட சொல்லியிருக்காரு, இதை நான் உனக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டார், ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன், அது மேலே விசுவாசம். இவங்கெல்லாம் அந்த ஸ்கேர் குரோவை பார்க்குறாங்க. ஆனால் அந்த மனுஷங்கள் என்ன சொல்கிறாங்க, 31 வாசிக்கலாம்.
அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நான் போய் அவன் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலாம் பலவான்கள்.
இது அவங்கள நம்ம எதிர்க்க நம்மால கூடாது, பார்த்தீங்களா, ஸ்கேர் குரோவுக்கு பயப்படுறாங்க. The men that went up with him said, we be not able to go against the people, ஃபார் தே ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் வி, நம்மளை விட ஸ்ட்ராங்கர், அதுக்கு உயிரே இல்லை, ஆனால் அவங்க சொல்கிறாங்க அது நம்மளை விட ஸ்ட்ராங்காக இருக்குது, அது பெரிய பயங்கரமான உருவமாக இருக்கிறது, அது வந்து பயப்படுத்துகிறதா இருக்குது, அதுக்கு வந்து பயப்படுறேன். ஆனால் காலேஜ் நினைக்க அதுக்கு ஜீவன் இல்லை, அது ஒரு ஸ்கேர் குரோ தான், ஆண்டவர் நமக்கு அந்த இடத்த தந்துட்டார், நமக்கு அவருடைய வார்த்தையே கொடுத்துருக்கார், ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், ஃபெய்த் இன் த ப்ராமிஸ் காலேப். அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஸ்கேர் குரோவை தான் பார்க்குறாங்க. தொடர்ந்து அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம்.
நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய,
அந்த ஜனங்கள்லாம் பெரியவங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த இது, அவங்க அதை பார்க்கறது பயப்படுறாங்க, நம்மளை பார்க்கல அவங்க பெரியவர்கள். 33 வாசிக்கலாம்.
அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பரை,
இதோ துர்ச்செய்தியை பரப்பினார்கள். They brought up an evil report. துர்ச்செய்தியை பரப்பின ஏனாக்கின் புத்திரர் ராஜஸ்ரில் பார்த்து, There we saw giants, the son of Anak. இதோ ஏனாக்கின் புத்திரர்களை நான் கண்டோம், ராஜ்யஸ்ரலை பார்த்தோம், நம்ம எல்லாம் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம், அவங்க பெரிய ஜெயின்ஸாக இருக்காங்க. வந்து ஸ்கேர் குரோ ரொம்ப பயங்கரமாக இருக்குது, நம்ம வந்து சாதாரண ஆள் எப்படி அந்த ஸ்கேர் குரோ அப்படி ஜெயிக்க முடியும்னு நீங்கள் யார்கிட்டையாவது சொன்னால் பைத்தியக்காரம்பாங்க. அது என்ன செய்யுது, அது அந்த பொம்மை அப்படி தானே இருக்க போகுது, இவன் ஏன் பயப்படுறாமாங்க. ஆனால் உண்மையில் அவங்க பயந்தாங்க. நாம் உண்மையில் பயப்படுறோமா? நிறைய நேரத்தில் பயப்படுறோம். எனக்கு பயம் வருமா? எனக்கு கூட பயம் வரும். ஏதாவது ஒன்று வந்தால் பயம் வரும். உடனே அதுக்கு பிறகு நான் என் பயத்தை மாற்றுவேன், உடனே வசனத்தை பார்த்து மாற்றுவேன். என் ஒய்ஃபு எல்லோரும் நினச்சிவாங்க, அவங்களும் எனக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுப்பாங்க, அவங்களும் கொஞ்சம் வசனத்தை சொல்லுவாங்க. பிறகு வசனத்தை சொல்லி ஒரு கன்க்ளூஷனில் வருவோம். முதல்ல பார்த்தா அது பயமாக தான் தெரியும், ஆனால் அது ஆக்சுவல் ஃபேக்ட் என்னவென்றால் அதால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ஜெயின்ஸை பார்த்தோம், ஏனாக்கின் புத்தூரில் நாங்கள் பார்த்தோம், அவங்க எங்களை விட பெரியவங்க. நாங்கள் பார்த்தா வெட்டுக்கிளி போல சின்ன உருவமாக இருக்குது, அது பெரிய உருவமாக இருக்குது. இதுதான் இந்த உலக வாழ்க்கையில், இதுதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது முதல்ல உடம்பில் ப்ராப்ளம் வரும், நம்ம உடம்பு தான் நமக்கு பெரிய விரோதி. இதுதான் அடிக்கடி தொல்லை கொடுக்கும், இதுதான் ஆண்டவரை தேட விடாது. ஜெபம் பண்ணதுக்கோ பைபிள் படிக்கிறதுக்கோ சர்ச்சுக்கு வர்றதுக்கோ இந்த உடம்பு ஒத்துழைக்காது, இது அடிக்கடி தொல்லை கொடுக்கும். அதுக்கு மட்டுமல்ல சுற்றி எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, ஃபேமிலி லெவலில், சுற்றுப்புறத்தார் லெவலில், ஸ்டேட் லெவலில், கண்ட்ரி லெவலில், வேர்ல்டு லெவலில், இடையே அந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். எல்லாம் ஸ்கேர் குரோ. ஆண்டவர் நான் உலகத்தை ஜெயிச்சேங்கிறார். எல்லாம் எல்லா உலகத்தில் அதிக சத்து இருக்கிறது. நீங்கள் வந்து ஆசீர்வாதம் உங்களுக்கு வாக்கு அளிக்கப்பட்டிருக்குது, எல்லா பிளஸ்ஸிங்கும் அவர் சம்பாதிச்சிருக்கிறார், உங்களுக்கு கிரயத்தை செலுத்தியிருக்கிறார், உங்களுக்கு டைட்டில் டீடு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏழாமத்திலே நம்ம இருக்கிறோம், ஏழாமத்திலே ஆண்டவர் எப்படி வந்திருக்கிறார், திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தோடு வந்திருக்கிறார், டைட்டில் டீடை கொண்டு வந்திருக்கிறார், உங்கள் பேர் அதில் இருக்குது, நீங்கள் சுதந்திரவாதி. இந்த கடைசி காலத்தில் அதிக ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எல்லா போராட்டங்களையும் சந்திக்க வேண்டும். நீங்கள் எல்லா சிச்சுவேஷனையும் நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் அதுக்கு என்ன வார்த்தை எழுதியிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் அதுக்கு சுதந்திரவாதி என்னென்னா, நீங்கள் மெசேஜ் ஆஃப் த ஹவரில் இருக்கிறீங்க, நீங்கள் நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு டைட்டில் டீட் கொடுக்கப்பட்டிருக்கு, பேப்பர் உங்ககிட்ட இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சத்ரு எப்படி அதை ஹோல்டு பண்ண முடியும்? இப்போ நம்ம அதை ஹோல்டு பண்ணல, அவன் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறான், அவன் அதுக்கு சுதந்திரவாதி கிடையாது. நம்ம வந்து என்ன சொன்னால் வார்த்தையை எடுத்துக்கொண்டு எதிர்த்து நிற்கும் பொழுது ஸ்கேர் குரோ ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு சாத்தான், ஒரு பயம் காட்டுகிறேன். சாத்தான் இஸ் அ பிளஃப், சாத்தான் இஸ் அ லயர், ஈஸ் அ கான்கோர்ட் ஃபோ. அவன் வந்து தோற்கடிக்கப்பட்ட எனிமி. என்னுடைய ஆண்டவர் வந்து அதை தோற்கடிச்சு, அவர் அவர் கிரியேட்டர், அவர் ரெடீமர். நான் அவருடைய குமாரனு குமார்த்தியுமா இருப்பனால எனக்கு அது சுதந்திரவாளி, சத்ருக்கு அது சுதந்திரவாளி கிடையாது. அப்படி வந்து நீங்கள் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஃபெய்த் இருக்கும் பொழுது ஜெயிக்க முடியும். இந்த காலேப் அண்ட் ஜோஷுவாவுக்கு அந்த ரெண்டு பேர் தான் அந்த ஸ்கேர் குரோஸை பார்த்து பயப்படலை, மற்ற எல்லா 10 பேர் பயப்பட்டாங்க. அதை சேர்ந்து எல்லோரும் பயப்படும் பொழுது ஒருத்தராயிலும் சுதந்திரிக்கலை, எல்லாம் அழுதுறாங்க. எல்லாம் கத்தர் வந்து இறங்கி வந்து சொல்லுகிறார், வசனத்தை வாசிக்க நம்ம நேரம் இல்லை. இல்லை யோசு யோ நூனின் குமாரனாய் யோசுவாவும் அந்த எப்னேயின் குமாரனாய் அந்த காலேப்பு தவிர வேற யாரும் சுதந்திரிக்க முடியாது. அவங்க தான் ஸ்கேர் குரோவுக்கு பயப்படலை. அதனால் சாத்தான் வந்து கடைசி காலத்தில் அது கொஞ்சம் அதிக கிரியை செய்கிறோம். இந்த மெசேஜ் அதெல்லாம் ஹவரில் வந்தால் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்லுவோம், அது நடக்காது இது நடக்காது. சாபனத்தில் இருந்தால் நம்ம ரொம்ப சேஃப்டி, சாபனத்தில் இருந்தால் நமக்கு நிறையா ஃபெசிலிட்டி இருக்கிறது. இந்த மெசேஜில் வந்தால் இப்படிலாம் சாத்தான் வந்து பயம் காட்டுவான். நம்ம வந்து அதெல்லாம் ஒரு என்ன ஒரு ஸ்கேர் குரோ, பயங்காட்டுகிற பொம்மையாக இருக்கிறது. அதாவது பறவைகளை வந்து பயங்காட்டுகிறது, அதே போல் இன்றைக்கி மனுஷனை பயங்காட்டு சாத்தான் வந்து ஸ்கேர் குரோவை வச்சு அங்கே பயங்காட்டுகிறான். அந்த விளை நிலத்தில் இருக்கிற அதை நம்ம அதை புசிக்காத அளவுக்கு அந்த பறவைகளை வந்து துரத்துவதற்காக நிறுத்தப்படும் கலை நயமற்ற ஆள் உருவம். கலை நயம் கிடையாது, அது நல்ல ட்ரெஸ்ஸை போட்டிருக்காது, ஒரு மாதிரி பயங்கரமான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கும், அது வந்து கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு. சாத்தா வந்து அருவறுப்பானவன், அவன் நல்லா டீசெண்டாக இருக்க மாட்டான். அதனால் இந்த ஸ்கேர் குரோவை பாருங்கள், டீசெண்டாக இருக்காது. நீங்கள் டீசெண்டாக இருக்கிறீங்க, ஆனால் அதை பார்த்து நம்ம பயன்ட்டா அவன் வந்து சத்ரு, அவன் இஸ் அ மேடரர், ஹீஸ் அ லயர். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாலனாக இருக்கிறான், பொய்யனு பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு ரெவலேஷனை கொடுத்துருக்கிறார், அவனோட ப்ராஃபட் மெசேஜ் இல்லை, நமக்கு ரெவலேஷன் கொடுத்துருக்கார். அந்த ரெவலேஷன் தான் செவன்த் ஹண்ட்ரட்ஸ். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. ஐ வில் பில்ட் மை சர்ச் அப்பான் திஸ் ராக், இந்த கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஷால் நாட் ப்ரிவைல் அகேன்ஸ்ட். தேர் இஸ் நோ ப்ரிவைலிங் பவர் ஆஸ் த ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வெளிப்பாடு, இந்த காலேபுக்கு அந்த யோசுவாவுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. அந்த வெளிப்பாடை வந்து அந்த ஏழு ஜாதிகள் மேற்கொள்ளவில்லை. அல்ல, ஜோசுவா என்ன செய்யான், சூரியனை சந்திரனை நிறுத்தினான். யோசுவா 10:12 வாசிக்கிறோம், பின்பு 5 ராஜாக்களை அவங்கள வந்து ஒரு கெவிக்குள்ள அடைச்சி ஒரு பெரிய கல்லை வச்சு அடைச்சி வச்சிட்டான். அவன் யுத்தத்தை முடிச்சு கொண்டு வந்து அந்த கல்லை புரட்டி அந்த 5 ராஜாக்களையும் வெளியே கொண்டு வந்தான். எமோரியரின் ராஜாக்கள், 5 ராஜாக்கள், பயங்கரமான இது, ஸ்கேர்க்ரோ, பயங்கரமான ஜெயின்ட்ஸ் அவங்கெல்லாம். அப்பொழுது யோசுவா என்ன சொல்லுகிறான், நீங்கெல்லாம் வந்து இந்த ராஜாக்கள் மேலே அவங்க தோள் மேலே உங்கள் காலை வைங்க அப்படிங்கிறான். 10 யோசுவா 10:24.
அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் அவர்களை யோசுவாவிடத்திற்கு கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரெல்லாம் அழைப்பித்து தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷர் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள்.
பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதா இருங்கள், நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கு எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார்.
இது எல்லாம் அது ஸ்கேர்க்ரோ. நீ கழுத்து, நீ தோல் மேல காலை வை, எல்லாத்தையும் மிதிச்சு போடுவா, நீ எல்லா சத்துருக்களையும் மீதிச்சு போடுவா. அது ஸ்கேர்க்ரோ, ஜீவன் இல்லை. அந்த 5 ராஜாக்கள் பெரிய ராஜாக்கள் தான், ஆனால் இவங்களுக்கு முன்பாக அது ஜீவன் இல்லை, அது ஒரு ஸ்கேர்க்ரோவாக இருக்கு. 10 பயப்பட்டாங்க, அதை சேர்ந்து எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் பயப்பட்டாங்க. ஐயா, நம்ம அதை சுதந்திரிக்க முடியாது, அங்கே பயங்கர எனாக்கியில் இருக்காங்க. யோசுவா என்ன சொல்லுகிறா, 14 கடைசி சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, அந்த எனாக்கின் புத்திரில் பார்த்தானே பயப்பட்டாங்க. அது எப்ரோனில் அவங்க இருக்கிறாங்க, அதை அவங்க ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க. அந்த மலைநாட்டை எனக்கு தார். இப்படி எனாக்கின் புத்திரில் அவன் கொலை, அவன் கொன்று போட்டு அந்த எப்ரோனை சுதந்திரித்து கொண்டான். பாருங்கள், அவன் ஸ்கேர்க்ரோ, அவனுக்கு அது ஸ்கேர்க்ரோவாக தெரியுது, இவங்களுக்கு அது ஜெயின்ஸாக தெரியுது. அதே போல் எந்த ஒரு காரிய பிரச்சனை வந்தால் மலை மாதிரி நமக்கு பெருசாக தெரியும், அது பெரிய ஜெயின்டாட்டும் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறாரலாம், ஸ்கேர்க்ரோ. யோசுவாவுக்கு முன்னாக காலேபுக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியல. அந்த ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் பிலீவர், ஃபேத் இன் த ப்ராமிஸ். ப்ராமிஸ் மேலே அவங்க விசுவாசம் வைத்தாங்க, அவங்க ப்ராமிஸ் பீப்புளாக இருந்தாங்க, அவங்க ஆப்ரஹாமின் சந்ததியாக இருந்தாங்க. நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம பிரைடாக இருக்கிறோம், நம்ம பிரைடு மெம்பராக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையுமே, இந்த பைபிளில் இருக்கிற எல்லா ப்ராமிஸும் கொடுத்துருக்கிறார். இல்லை, சாத்தான் வந்து அதை தடை பண்ண முடியாது. சாத்தான் இஸ் அ ஸ்கேர்க்ரோ என்று நம்ம நம்ம அவிதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமென்றால் அதான் ரெவலேஷன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரெவலேஷன். அந்த வெளிப்பாடு இருக்குமென்றால் நீங்கள் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். எல்லாமே என்னைய அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே இருக்கிற எந்த இடத்த கால் மிதித்தாலும் உனக்கு அது சொந்தம். நீங்கள் எந்த வார்த்தையை பிலீவ் பண்ணாலும், நீங்கள் அதை அறிக்கை பண்ணால், இதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது அது உங்களுக்கு, இட் வில் கம் டு பாஸ், அது உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமீன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், அவர் வந்து எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து சாயங்காலமான போது அவர் பெத்தானியாவுக்கு போகிறார். அவர் எப்பொழுதுமே பெத்தானியாவில் தங்குகிறார். பெத்தானியா வந்து எருசலேமுக்கும் அது வந்து 2 தூரத்தில் இருக்குது. எருசலேமில் வந்து அவர் தேவாலய பவனி வருகிறார். பவனி வந்து அவர் வந்து தேவாலயத்தை சுத்திகரித்து சாயங்காலமான போது அவர் பன்னீரோடு கூட பெத்தானியாவுக்கு போனார். மார்க்கு 11:11 வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது பன்னீரோடும் கூட பெத்தானியாவுக்கு,
சாயங்காலமான போது பன்னீரோடு கூட அவர் வந்து பெத்தானியாவுக்கு போகிறார். பின்பு பெத்தானியால இருந்து அடுத்த நாள் காலையில அங்க திரும்பி வருகிறார். 12 வாசிக்கலாம்.
மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று.
இதோ பெத்தானியால இருந்து புறப்பட்டு வரும் பொழுது பசி உண்டாயிற்று. இப்ப பெத்தானியால இருந்து அவர் மறுபடியும் இஸ்ரவேலுக்கு வர்றார். நைட்ல வந்து பெத்தானியால தங்கிட்டு மாத்தாள் மரியாள் லாசரு வீட்டில் தங்கிட்டு அதனால் காலையிலே அவர் எழும்பி வர்றார். காலையில் அவர் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடலை. மார்த்தாள் மரியாதை வந்து ஒரு தொல்லை கொடுக்கலை. அவர் கூட 12 பேர் வர இருக்கிறாங்க. அதனால் காலையில் எழும்பி மறுபடியும் தேவாலயத்துக்கு எருசலேமுக்கு வருகிறார். வரும் வழியில் பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் மத்தியில் ஒரு அத்திமரம் இருக்கிறது. அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. He went out and Bethany with the 12, and on the morrow when they were come from Bethany, he was hungry. அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆவிக்குரிய பசி அல்ல, அவருக்கு உண்மையில் சரீரப்பரமான பசி வந்தது. அவர் வந்து மேனாக இருக்கிறார். He was both man and God. அவர் மனுஷனாகவும் தேவனாக இருக்கிறார். மனுஷங்கிற ஸ்தானத்தில் பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து பசி உண்டாயிற்று. பசி உண்டாயிற்று. அப்பொழுது அங்கே ஒரு மரத்தை பார்க்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார்.
ஜீசஸ் வாஸ் ஹங்கிரி. அப்பொழுது ஹங்கிரி இருக்கு, பசி வரும்பொழுது ஜீசஸ் சீயிங் எ ஃபிக் ட்ரீ ஃபார் ஆஃப் ஹேவிங் லீவ்ஸ். தூரத்தில் ஒரு அத்திமரத்தை பார்க்குறார். அந்த அத்திமரத்தில் இலைகள் நிறைய இருக்குது, பச்சை பசேன்னு இருக்கு. அதனால் அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம், நமக்கு அதில் அத்தி மரத்தில் ஏதாவது கனி கிடைக்குமானே ஒரு சந்தோஷம். அதனால் வயிறு பசி தீந்துரும்னு அப்படின்னு நினைக்கிறார். ஜீசஸ் லுக்கிங் ஆன் த ட்ரீ, அந்த மரத்தை பார்க்கிறார். ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் ஃப்ரூட். எதுக்காக பார்க்குறார்? அதில் ஏதாவது கனி கிடைக்குமான்னு பார்க்குறார். ஏனென்றால் அவர் ஹங்கிரியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். அப்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. ஹி வாஸ் ஹங்கிரி என்று வாசிக்கிறோம் மத்தேயு 4:1. அப்பொழுது அங்கே சாத்தான் வந்து சோதனை கொடுக்கும் பொழுது இந்த கல்லுகள் அப்பமாகிபடி செஞ்சு சாப்பிட்டேன்னு. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிற மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லும் பொழுது அவர் தனக்காக அற்புதம் செய்ய மாட்டார். அவர் சாத்தான் பேச்சு சாத்தானுடைய ஐடியாவுக்கு அவர் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அப்பத்தை பார்க்கலாம், ஆகாரத்தை பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தை முக்கியம் என்பதை சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. இந்த நேரத்தில் அவருக்கு பசி உண்டாயிட்டு நேச்சுரலாக அவர் ஹங்கிரி. அப்பொழுது அந்த அத்தி மரத்தை தூரத்துலேருந்து பார்க்குறார். அதனால் ஜீசஸ் லுக்கிங் ஆன் த ட்ரீ, ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் ஃப்ரூட். அங்கே கனிக்காக அந்த அப்போ அந்த மரத்தை நோக்கி பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அதில் கனி இல்லை, இலைகளே அன்றி கனிகள் இல்லை. 13 வாசிக்கலாம்.
இது
முதல் ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசிப்பதில்லை என்று அவர் சொல்லுகிறார். அதனால இனிமேல் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிப்பதில்லை என்று அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார். உடனே அது அடுத்த நாள் வரும்பொழுது அது பட்டு போயிட்டு என்று வாசிக்கிறோம். ஆனால் என்ன சொல்லப்பட்டுக்குன்னா அத்தி பழம் சீசன் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அந்த 13 வாசிக்கலாம்.
அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பழ காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும்
அத்தி பழ காலம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. சீயிங் எ ஃபிக் ட்ரீ அஃபோர் ஆஃப் ஹேவிங் லீவ்ஸ் ஹி கேம் இஃப் ஹேப்பிலி ஹி மைட் ஃபைண்ட் எனி திங் தேர் ஆன் அண்ட் வென் ஹி கேம் டு இட் He found nothing but leaves, for the time of figs was not yet. அது அத்திப்பழ காலம் கிடையாது. அத்திப்பழ காலம் இல்லாமல் அதுகிட்ட கனியை எதிர்பார்த்தா அது அந்த காலத்தில் தான் கனி கொடுக்கும். அது அத்திப்பழ காலம் கிடையாது. அது அப்போ கனி அங்கே கனியை தேடி போனால் அப்போ ஜேசு மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்கு. இட் லுக்ஸ் லைக் காட் மேட் அ மிஸ்டேக். தேவன் தவறு செய்த அத்தி மரம் காலம் இல்லைன்னா அதில் எப்படி அத்துமா? மாம்பழம் சீசன் வந்தால் தான் மாமரத்தில் பழம் கிடைக்கும். சீசன் இல்லாத நேரத்தில் மாமரத்தில் போய் நம்ம பழத்தை எதிர்பார்க்க முடியுமா? அப்போ யார் மிஸ்டேக்கு? இங்கே இயேசு மிஸ்டேக் பண்ண மாதிரி தெரியுது. அத்திப்பழ காலம் இல்லாதபடியால் அங்கே அதில் அத்திப்பழம் இல்லை அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படியானால் அதை ஏன் அவர் சபிக்கணும்? இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்துல கனியை புசியாதிருக்க கடவன் என்று சொல்லும் பொழுது அந்த அத்திமரம் பட்டு போனது என்று வாசிக்கிறோம். அதனால் ஆண்டவர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரா அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் என்றைக்குமே மிஸ்டேக் பண்ண மாட்டார். ஆமீன். நம்ம நிச்சயமாக அறிஞ்சிருக்கிறோம், நம்ம தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஆண்டவர் ஒரு காலம் மிஸ்டேக் பண்ண மாட்டார், சின்ன மிஸ்டேக் கூட பண்ண மாட்டார். அப்படியானா என்ன அர்த்தம்? அத்தி மரத்தில் இலை இருந்தால் கண்டிப்பாக கனி இருக்கும். அந்த மரம் அப்படியாப்பட்ட மரம். அதனால் இது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலேயே இது ஒரு கனியை கொடுக்குதோ அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. சில நேரத்தில் அத்திப்பழம் வந்து அந்த காலம் வருவதுக்கு முன்னாடி ஏர்லி சீசன்லேயே அது ஃப்ரூட் வரும். அப்போ இலை இருந்தால் கனி இருக்கும். அது வந்து என்ன சென்றால் அந்த அத்தி மரம் அப்படியாப்பட்ட டைப் அது. அதில் இலை இருந்துச்சுன்னா கனி இருக்குது. இது இலை இருக்குதே அப்போ கனி இருக்கணும். இது சீசனுக்கு கொஞ்சம் முன்னாலே இது ஏர்லியாக இது கொஞ்சம் கனி கொடுக்குது அப்படின்னு நினைக்க வேண்டியதாக வருது. அதனால் என்ன செய்கிறார்ந்தால் அந்த இதை வரி எதிர்பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மரம் தூரத்தில் பார்க்குறாரு, ரொம்ப அழகாக இருக்கிறது, இவ்வளோ இலைகள் இருந்து இருக்குது என்றால் கனி நிச்சயமாக இல்லை இருக்க வேண்டும், அல்லது இலைகள் இருக்கக்கூடாது. இது வந்து என்ன சொன்ன சம்மர் சீசனில் தான் எல்லாம் இலைகள்லாம் வருது, நல்லா இதாக இருக்குது. அதனால் இந்த இது வந்து என்ன சொன்னால் இப்பொழுது சம்மர் கொஞ்சம் சம்மர் ஆரம்பிக்க போகுது, அதுக்கு முன்னாலே இது வந்து ஏழியாக இது வந்து ஃப்ரூட்டை கொண்டு வருதுன்னு நினச்சார். மனசீகத்தன்மையின்படி, ஆவிக்குரிய தன்மையின்படி அல்ல, மனசீக தன்மையின்படி ஒரு மனுஷன் அதில் எதிர்பார்ப்பான். அப்படி எதிர்பார்க்கும் பொழுது அவர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரூட், அவர் வந்து அந்த கனியை எதிர்பார்க்கிறார். ஆனால் கனி அங்கே இல்லை. அதனால் அந்த மரத்தை அவர் சபித்தார் என்று நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் அருமையாகவே இயேசு கிறிஸ்து வந்து செகண்ட் ஆடமாக இருக்கிறார். ஆமீன். செகண்ட் ஆடமாக வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆடம் உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லா மரமும், ஒரு மரம் கூட இலையை உதுதாது, எல்லா மரமும் எப்பவும் கனி இருக்கும் அதில். அது வந்து அப்போ சீசன் கிடையாது, ஒன்லி ஒன் சீசன் தான். ஆண்டவர் ஏதேனும் உண்டாக்கும் பொழுது நோவா காலத்து வரைக்கும் ஒன்லி ஒன் சீசன் தான். இப்போ நாலு சீசன் இருக்கு, சம்மர் வின்டர் ஆட்டம் ஸ்ப்ரிங் அப்படின்னு நாலு சீசன் இருக்கு. எல்லாம் மழை காலம் வருது, பனிக்காலம் வருது, பிறகு கோடை காலம் வருது, இப்படி ஃபோர் சீசன் வந்து. இந்த ஃபோர் சீசன் எப்படி வந்தது? நோவா காலத்தில் மனுஷன் தன்னுடைய விஞ்ஞானத்தினால் உலகத்தை சாய்க்கும் பொழுது ஜலப்பிரளயம் வந்தது. அப்படி ஜலப்பிரளயம் வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் அது வந்து ஒழிந்து போவதில்லை, மாரி காலமும் அங்கே இந்த காலங்கள் வந்து ஒழிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். ஃபோர் சீசன்ஸ் அப்பொழுது தான் ஏற்பட்டது. அதுக்கு முன்னால் ஃபோர் சீசன் உண்டா? இல்லை. ஆதியாகமம் 8:21-22 வாசிக்கலாம்.
சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார், அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய
பாருங்க. ஃபோர் சீசன், இப்போ ஃபோர் சீசன் வந்திருக்கு. இதுக்கு முன்னால் ஃபோர் சீசன் இருந்துச்சா? இல்லை. உலகம் முழுவதும் ஒரே சீசன் தான். ஆர்டிக் ரீஜன், அண்டார்டிக் ரீஜன் கிடையாது. அதில் பனிப்பிரதேசங்கள் இருக்குது. இங்கே இந்த மத்திய ரேகை போகிறது அந்த இடம் வந்து ஆப்பிரிக்காவில் கடுமையான வெயில், இந்தியாவில் வெயில். இந்த மாதிரி இவ்வளோ இந்த வெயிலெலாம் அடிக்காது. எல்லாம் உலகம் முழுசும் ஒரே சீசன், 360 நாள் தான் இருந்தது, பூமி நேராக சுற்றுனது. அதெல்லாம் நாலு சீசன் கிடையாது, ஒரே சீசன் தான் இருந்தது. ஆனால் பூமியை சரித்த பிறகு தான் ஜலப்பிரளயம் வந்தது. அப்பொழுது ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாலு சீசன் அதுக்கு பிறகு தான் வந்துச்சு. அப்படியானால் ஒரே சீசன். ஆனால் ஆடம் வந்து அவன் ஏதேனில் உலாவும் பொழுது எல்லா மரங்களும் கனி கொடுக்குற மரங்கள் தான், கனி கூடாத மரமே கிடையாது, முள்புதர்கள் கிடையாது, கனியற்ற மரங்களே கிடையாது, எல்லாம் கனி கொடுக்கும். எல்லாம் எப்பவும் இலையை உதிராது, இலை உராமல் தான் இருக்கும். பூவும் பிஞ்சும் பழம் தான் இருக்கும். எந்த மரத்தை பார்த்தாலும் பழம் இருக்கும், எப்பொழுதும் அது இருக்கும். அதே இப்போ செகண்ட் ஆடம் வந்திருக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் ஆடம் வந்து உலாவும் பொழுது, பூமியில் உலாவும் பொழுது எல்லா மரம் கனியை கொடுத்தது, எல்லாமே இலைகள் இருந்தது, எல்லாமே செழிப்பாக அழகாக இருந்துச்சு. எல்லா ட்ரீயும் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அதனால் ஆண்டவர் உண்டாக்குனது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது மிகவும் நன்றாக இருந்தது. ரொம்ப அழகாக அவர் வாய்க்கியிருக்கிறார். அதே போல் செகண்ட் ஆடம் வரும் பொழுது என்ன செய்து, அந்த இலை இருக்கு ஆனால் கனி இல்லை. அந்த இவர் வந்து செகண்ட் ஆடமாக வந்திருக்கிறார். வரும் பொழுது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் ஆடம் என்ன எல்லா மரத்துலேயும் கனி இருக்கும். அவனுக்கு சாப்பாடு சோறு செஞ்சு சாப்பிட்றலாம் கிடையாது. சாம்பார் வைக்கிறது கூட்டு வைக்கிறதுலாம் கிடையாது. பழத்தை சாப்பிட வேண்டியது தான். மிருகங்கள் வந்து புல்லை சாப்பிடும். சிங்கம் புலி கூட புல்லை தான் சாப்பிடும். இவன் வந்து பழத்தை தான் சாப்பிடுவான். அதனால் அவன் எந்த மரத்தை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் கனி இருக்கும். இலை இருக்கும், பூ இருக்கும், பிஞ்சு இருக்கும், கனி இருக்கும். இப்போ இவர் செகண்ட் ஆடமாக வந்திருக்கிறாரு. முதலாம் மாதம் ஒரு முன்னோடியாக இது வந்து டைப்பாக இருக்கிறார். செகண்ட் ஆடம் வரும்பொழுது அவர் மரத்தை வந்து இலை இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது அது கனி இருக்க தான் செய்யணும். அவர் தேவனுங்கிற முறையில் பார்க்கும்பொழுது அதில் கனி இருக்கணும். ஆனால் கனி இல்லை, வெறும் இலை இருக்கு. இல்லை, அத்திமரம் எதுக்கு அடையாளமாக இருக்குது? யூதர்களுக்கு அடையாளமாக இருக்கு. யூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ரொம்ப பக்தியாக இருந்தாங்க. அவங்க சர்ச்சுக்கு போகிறது, அவங்க வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிப்பது எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். எல்லா வேதபாரர் பரிசேயர் அந்த சதுசேயர்கள் எல்லாருமே பிரதான ஆசாரிகள் ரொம்ப பக்தியாக இருந்தாங்க. இந்த ஜனங்கள் நாவினால் என்ன துதிக்கிறாங்க, இருதயமோ தூரமாயிது. அவங்க வந்து செழிப்பாக இருக்கிறாங்க. அதான் இலை வந்து பக்தியை குறிக்கிறது. ஆனால் அவங்கள்ட்ட ஃப்ரூட்ஸ் இல்லை. அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்குது. அந்த பேட்டர்ன் படி அவர் செய்கிறார். அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு டைப்பாக அந்த அத்திமரம் இருக்கிறது. ஆனால் அத்திமரம் வந்து அவங்க அவ்வளோ பக்தியாக இருந்தாங்க. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து வரும்பொழுது காலம் மாறிவிட்டது. இப்பொழுது மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அந்த அந்தந்த சீசனுக்கு அந்தந்த கனியை கொடுக்க வேண்டும். இப்பொழுது சன்னப்மேன் வந்திருக்கும் பொழுது அதற்கேற்ற டீச்சிங் இருக்க வேண்டும். அதனால் ஃப்ரூட்டு வந்து என்னென்னா அது டீச்சிங்கை குறிக்கிறது. அதெல்லாம் ஃப்ரூட்டு வந்து அவங்களுடைய டீச்சிங் வந்து நியாயப்பிரமாணம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை அறியாமல் இருந்தார்கள். அவங்க ரொம்ப பக்தியாக இருந்தாங்க. ஆனால் அவன்கிட்ட கனி இல்லை. அவங்கள்ட்ட டீச்சிங் சரியில்லை. அவங்க நாவினால் துதிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தேவனை அறியவில்லை. ஃப்ரூட்ஸ் இல்லை. அந்த ஃப்ரூட்ஸ் இல்லாதனால அந்த ஆண்டவர் அந்த அந்த மத்திய மரத்தை சபிக்கும் பொழுது அது ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு, நியாய தீர்ப்பாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் பேதர் வரும்பொழுது ஆண்டவரே நீர் அந்த சபித்த அத்தி மரம் வந்து வேரோடு பட்டு போச்சே என்று சொல்லுகிறான். 21 வாசிக்கலாம்.
பேதர் நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான்.
இதோ நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று. அந்த 20 வாசிக்கலாம்.
மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போய்
வேரோடே பட்டி போயிற்று. As they passed by, they saw the fig tree dried up from the root. வேரோடு பட்டு போலன்னா என்னச்சும் திருப்பி துடுக்கும். அது வேரோடு பட்டு போச்சு. அதனால் திருப்பி துடுக்காது, வேரில் ஜீவன் இருக்கும். அதனால் ஆண்டவர் வந்து அந்த அத்திமரத்தை சபிக்கும் பொழுது யூதர்கள் வந்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. கிபி 70 தீத்து அவர்களை வந்து முற்றிலுமாக அவன் வந்து சங்கரித்து போட்டான். உலகத்தில் 80 சதுரடிக்கப்பட்டு 1948 திரும்பி வந்திருக்கிறாங்க. இப்போ அத்தி மரம் துளுந்திருக்கு. அது வேரோடு பட்டு போன மரம் தான். ஆனால் இப்போ அது துளுத்துருக்கு. இன்னும் அவங்க கனி கொடுக்கலை. இன்னும் அவங்க ஜீசஸை ஏற்றுக்கொள்ளலை. அதனால் அருமையானே அதை இன்றைக்கி சோபனத்து மக்களை பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப இருக்கிறாங்க. அவங்க பெரிய சர்ச், 100 ஒரு பாஸ்டர் மறித்து போனார் ஆவடியில். அவர் 2 100 சர்ச்சு கட்டியிருக்காருன்னு யூடியூப்பில் போட்டிருக்கோம். எவ்வளோ பெரிய சர்ச்சாக இருக்கும், எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. அங்கே எவ்வளோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அதே 3 இருக்கும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டே. அதெல்லாம் பாருங்கள், அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதெல்லாம் நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வந்து அந்த டிராஃபிக்கே கண்ட்ரோல் பண்ண முடியலையா அந்த ஃபினரல் சர்வீஸுக்கு, அவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அது ரொம்ப செழிப்பாக இருக்குது. ஏஜி சர்ச்சை பாருங்கள், அது அதுக்கு மேலே செழிப்பாக இருக்குது. நிறைய இலை இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு சபையும் நீங்கள் பாருங்கள், கத்தோலிக்க மார்க்கத்தையும் ப்ரோட்டஸ்டன்ட் மார்க்கத்தையும் பாருங்கள், பெரிய பெரிய சர்ச், ஜனங்கள்லாம் ரொம்ப டீசெண்டாக இருக்கிறாங்க. எல்லாம் ரிச் பீப்புள். என்ன சொல்லுவாங்க, அந்த பில்டிங், அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த கொயர் பாட்டுலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் பேதப்படுற பரிசேயர் இயேசுக்கு சுவரும் பொழுது அப்படி தான் இருந்தாங்க. அது அத்தி மரம் வந்து நினைச்சது நிறைய இலை இருக்குது ஆனால் அதில் கனி இல்லை. இன்றைக்கி சோபனங்கள் விதமாக இருக்குது. இந்த டீச்சிங்கை கொடுத்தா ஒருத்தர் எங்கள் பிதாக்குமார பசுத்தாவின் தான் அடக்கம் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் பிதாக்குமார பசுத்தாவி. ஒரு பாஸ்டர் மகளுக்கு டிர்னிட்டான்னு பேர் வச்சுருக்கிறார். பேர் டிர்னிட்டா. இப்போ டிர்னிட்டா வந்து பிரசங்கமும் பண்ணுறாங்க. அம்மா மறித்து போனாங்க, மகா பிரசங்கம் பண்ணுறான். அந்த பேர் என்னது டிர்னிட்டா. அவங்க வந்து தேவனை ஒரே தேவனை விசுவாசிக்கலாம், நாங்கள் திருத்தத்தை தான் நம்புகிறாங்கிறாங்க. அங்கே வந்து சிஎஸ்ஐயில் வந்து பாட்டாக படிப்பாங்க. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாதாங்க. இவங்க பிரசங்கமே பண்ணுவாங்க. எல்லா பெரிய பெரிய சாபனங்களும் அது டிர்னிட்டியில் தான் அசிவாரம் போடப்பட்டிருக்கு. அது மணல் மேலே தான் கட்டப்பட்டிருக்கு. கண்மலையாகிய கிறிஸ்து மேலே கட்டப்படலை. அதெல்லாம் சபிக்கப்பட்டது. ஆண்டவர் சபித்தார். ஒரு காலம் ஒருவனும் ஒன்று இடத்துல கனியை புசியாது இருப்பாங்க. உனக்கிட்ட நியூ பர்த் கிடையாது, உடனே சால்வேஷன் கிடையாது. வெளியே தான் நீங்கள் பாரம்பரியமாக பெரிய சர்ச்சாக இருக்கிறீங்க. அது வந்து சபித்தார், இயேசு கிறிஸ்து சபித்தார் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அவர் சபித்தது தப்பா? ரைட்டு தான். இயேசு மிஸ்டேக் பண்ண மாட்டார். செகண்ட் ஆடமாக வந்திருக்கிறார். இன்னொரு காலம் வரப்போகுது. நம்ம பல்லவத்தில் போகும்பொழுது அந்த மரம் வந்து எப்பொழுதுமே கனி கொடுக்கும். அதுக்கு சீசன் கிடையாது. நோவா காலத்துக்கு முன்னால் ஒரே சீசன் தான், ஃபோர் சீசன் கிடையாது. அதே போல் அங்கே ஒரே சீசன் தான், என்றும் பகலாக இருக்கும். இதோ அந்த மரம் வந்து மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். வெளிப்படுத்தல் 22:1-2 வாசிக்கலாம்.
மலிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது என காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறது.
நதியின் நகரத்தின் வீதியின் மத்தியிலும் அந்த ஸ்ட்ரீட்ல சென்டர்ல இருக்கு. நதியின் இது ஜீவ நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை கொடுக்கும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அதன் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். அதனால் மாதந்தோறும்னா 12 மாதமும் அதுக்கு அங்கே நியூ ஃப்ரூட்ஸ் அங்கே வந்துக்கிட்டே இருக்கு. அதாவது 12 மாதம்னா வருஷம் முழுவதும் அங்கே கனி இருக்குது. இப்போ வந்து அந்த சீசனில் வந்தால் தான் கனி வரும். நாவப்பழம் சீசன் வந்தால் தான் நாவப்பழம் கிடைக்கும், வேறு நேரத்தில் கிடைக்காது. நான் அதை விரும்பி சாப்பிடுது, ஏன்னா அதில் நல்ல சத்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்பவும் கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ வந்து அந்த சீசனில் தான் அது வறுமை ஒழிய எப்பவும் வராது. ஆனால் இங்கே வந்து 12 மாதமும் நம்ம அந்த நியூ ஜெர்சிலேம் போகும் பொழுது அது 12 மாதமும் புது கனிகளை கொடுக்கும். மாதந்தோறும் தன் புது கனியை கொடுக்கும். அதன் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். அதை குறித்து பிரதர் பென்காம் என்ன சொல்கிறார் என்றால், இனி உலகத்தில் சமாதானம், உலகத்தில் யுத்தம் கிடையாது, சண்டை கிடையாது. பாருங்கள் ரஷ்யா உக்ரைனு எவ்வளோ நாளாக நீடிக்குது பாருங்கள். என்ன நேட்டோவில் வந்து யுக்ரைன் உக்ரைன் சேர்ந்துருதான், சேரப்போகுதான். ஆனாலும் நேட்டோவில் சேர்ந்துட்டால் எங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ரஷ்யா சண்டைக்கு போகும். நேட்டோவில் சேரக்கூடாதுன்ட்டு. இதனால் பாருங்கள் ஒரு சின்ன காரியம்தான் அதுக்கு எவ்வளோ பெரிய யுத்தம். அங்கே சூடானில் கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே வந்து என்ன சொல்ல, மணிப்பூரில் கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், தேவாலயங்கள் இடிக்கப்படுது. எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ உலகத்தில் எவ்வளோ உபத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த இலைகள் வந்து ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள்னா, தேர் இஸ் நோ மோர் வார். இனி வாருங்கிறதே கிடையாது, சண்டைங்கிறதே கிடையாது, ஸோ அங்கே பிரச்சனையே கிடையாது, சமாதானம். அப்படியாப்பட்ட வேர்ல்டு வரப்போகுது. அதனால் அவர் சன் ஆஃப் மேனாக வந்திருக்கிறார். ஆடம்க்கு ஆடமினுடைய அவர் வந்து ரியாலிட்டியாக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆடம் ஷேடோ, இது ரியாலிட்டி. வரும்பொழுது அவர் அந்த ஆடாமல் அன்னைக்கு இறைநில போகும் பொழுது எல்லா மரத்துலேயும் கனி இருந்தது, எப்பொழுதும் கனி இருந்தது. அவனுக்கு சாப்பாடே அந்த கனி தான். அப்படி இருக்கும்பொழுது இப்போ செகண்ட் ஆடாமல் அவர் இருக்கும்பொழுது அவரை எதிர்பார்க்கிறார். எதிர்பார்க்கும் பொழுது அங்கே கனி இல்லை, யூதர்கள்ட்ட கனி இல்லை, இது அன்னைக்கு சாபனங்களில் கனி இல்லை, இலைகள் இருக்கிறது. ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க. நம்மளை விட அவங்க சின்சியராக கூட நிறைய பேர் பயிர் படிப்பாங்க, சின்சியராக கூட நிறைய ஜோம் பண்ணுவாங்கன்னு. உனக்கு பக்தி இருக்குது, வார்த்தையை விசுவாசிக்கலையே, கனி இல்லையே. தேர் ஃப்ரூட் இஸ் தேர் டீச்சிங். அவங்களுடைய டீச்சிங் உபதேசம் சரியில்லையே. நம்ம வந்து சீசனில் மட்டுமல்ல, நம்ம எப்பொழுது கனி கொடுக்க வேண்டும்? ஹல்லேலூயா. எந்த சீசன்லையும் எந்த சிச்சுவேஷன் மத்தியிலையும் நம்ம வாழ்நாள் முழுசும் அது கொஞ்ச நாள் பக்தியாக இருக்குது அப்படின்னு கிடையாது, வாழ்நாள் முழுசும் நம்ம கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுது நம்மள கனி வந்து எதிர்பார்த்தாலும் நம்ம கனி கொடுக்கணும். நம்ம என்ன செய்யணும்? ப்ராமிஸ் இன் ஃபெய்த் இன் த ப்ராமிஸ், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். எவ்வளோ வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, மேசியா வருவார் என்று எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்து குறித்து எவ்வளோ எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தியில் அவங்க மத்தியில் வரும் பொழுது ஒரு வார்த்தையும் ரெக்கனைஸ் பண்ணலை. அவங்க அந்த வார்த்தையின் மேலே ஃபெய்த் இல்லை, அந்த ரெவலேஷன் இல்லை, அவங்களுக்கு செவன் தண்டர்ஸ் இல்லை. இயேசு கிறிஸ்து அங்கே வரும்பொழுது அது செவன் சீல், அந்த செவன் சீல் அவங்க அறியலை, அந்த வெளிப்பாட்டை தண்டர்ஸ் அறியலை. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்? சபிச்சு போட்டார். அதே போல் இந்த மெசேஜ்லேயும் எல்லாம் அப்படி தான் இருக்கிறார். திருப்பூர்லேருந்து ஆப்ரகாங்க பிரதர், அவர் போன ரெண்டு ராபோஜி நாரணிக்கு வந்திருக்கிறார். அவர் என்ன சொன்னால், நான் வந்து கால் வலிக்குன்னு பைபிள் ஸ்டடியில் சொன்ன அதே கேள்வின்னு ப்ரேயர் ரிக்வஸ்ட் கொடுத்தான். அதை கேட்டு அவர் என்ன விசாரிக்கிறார், அவர் பைபிள் ஸ்டடியை கூட கேட்குறார் யூடியூப்பில் பாருங்கள். அதான் கனி, அந்த வெளிப்பாட்டின் மேலே விசுவாசம் வைப்பது, அதுக்கென்று தங்களை டெடிகேட் பண்ணுவது தான் கனி. அதனால் அன்பாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், அது எத்தனை பேரே இருக்கிறாங்க. பொறுமையாக இருக்கணும், அதெல்லாம் எத்தனை பேரே இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஃபெய்த் இன் த ப்ராமிஸ் இருக்குதா, அதுதான் நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்ம அப்படி நம்ம ஜீவிக்கும் பொழுது நம்ம வந்து பெட்டர் கிறிஸ்டியனாக இருக்க முடியும், நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியும். இல்லை கர்த்தர் என்ன சொல்லுகிறார், உபாகமம் 7:14-15 வாசிக்கலாம்.
சகல ஜனங்களை பார்க்கும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார்.
சரி, என்ன சொல்லப்படுகிறது? சகல ஜனங்களை பார்க்கலும் உன் ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைப்பார், உனக்குள்ளும் உன் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாயிலும் பெண்ணிலாயிலும் மலடு இருப்பதில்லை. அதனால் மேரேஜ் பண்ணால் ஏதோ என்னச்சுன்னா அது அவர் சரியில்லை, இதில் நீ சரியில்லை, இப்படி ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் வசனம் சொல்லுது, ஆணிலாயிலும் பெண்ணிலாயிலும் மலடு இருப்பதில்லை. அதுதான் ப்ராமிஸ். உனக்குள்ளும் உன் மிருக ஜீவனுக்குள்ளும் உன்னுடைய மாடு பசுமாடு குட்டி போடும், எந்த பசுமாடு குட்டி போடாமல் இருக்காது. உன்னுடைய ஆடு வெள்ளாடு, உன்னுடைய ஒட்டகம், உன்னுடைய கழுதை எல்லாமே குட்டி போடும், அது கூட மலடு இருக்காது, எல்லாமே குட்டி போடும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கு. எவ்வளோ பெரிய ப்ராமிஸ் பாருங்கள். உனக்குள்ளும் உன் மிருக ஜீவனுக்குள்ளும் எதுவுமே குட்டி போடாமல் இருக்காது, அட்லீஸ்ட் ஒரு குட்டி ஆயிலும் போடும். நமக்கு ப்ராமிஸ் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதான் ஃபெய்த் இன் த ப்ராமிஸ். அதான் எகிப்தியருடைய கொடிய ரோகங்கள் சொல்லும்பொழுது கேன்சர், எய்ட்ஸ் போன்ற பொல்லாத வியாதிகள், இந்த கொடிய வியாதிகள், அந்த வியாதிகள் வந்து உன்னை பகைக்கிறவங்க, உன்னை யார் பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது வரும். ஸ்ட்ரோக் வருது, ஃபிட்ஸ் வருது, அதெல்லாம் வந்து உன்னை வந்து முடக்கி போடும் இந்த கொடிய வியாதிகள். ஒன்றும் வராது. ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, நீங்கள் வந்து ஃபெய்த் இன் த ப்ராமிஸ் அவ்வளோதான் சொல்ல முடியும். ரிபீட் த வேர்ட், வார்த்தையே சொல்லுங்கள். கழுதை அவுக்கும் பொழுது நீ சொல்லு, ஆண்டவருக்கு வேணும், அவர் சொல்லி கொடுத்தத அதை அப்படியே ரிப்பீட் பண்ணு, சொல்லு, விட்டுருவான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னது? ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கார், அதுதான் அவங்களுக்கு ரெக்கார்டு, அதுதான் அந்த தேசம் அவனுக்கு சொந்தமானது, அதுதான். நீ அதை சொல்லு, ஸ்கேர்க்ரோ பார்த்து பயப்படாத. இதோ அந்த நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவளை கேட்டுக்கொள்வோமோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவர் அதை வச்சு என்ன சொல்கிறாரு? 23:24 வாசிக்கலாம்.
எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று
இயேசு கிறிஸ்து செகண்ட் ஆடம் சொல்றாரு. நீங்க வந்து அந்த நீங்க ஏடேனுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க ஸ்பிரிச்சுவலா அந்த நீங்க ஏடேன்ல ஆடம் என்ன சொன்னானோ அதை அதே போல நீங்க சொன்னா அது போகும் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்ற, நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள் அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவளுக்கு உண்டாயிருக்கும். சரி, ஒரு விசுவாசம் என்னென்ன? பெற்றுக்கொள்வோன்னு விசுவாசிக்கலாம், பெற்றுக்கொண்டேனுங்கிறது அது என்னோட ஸ்ட்ராங் ஃபெய்த். இப்போ இப்படியாவது விசுவாசிக்கலாமா? விசுவாசிக்கலாமே. நீங்கள் ஜபத்தில் எவ்வளோ கேட்டுக்கொள்ளோ பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதனால் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதான் ஃபெய்த் இன் த ப்ராமிஸ், ஃபெய்த் இன் த ப்ரேயர். ஜபத்தின் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கணும், நீங்கள் வாக்கு தத்துவத்தின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். உங்களுக்கு அப்பொழுது ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் ஏற்படும். நீங்கள் ஆடமிக்கினுடைய அந்த ஸ்தானத்துக்கு போகிறீங்க. அந்த இது வந்து ஆதாம் வந்து வார்த்தையை உரைக்கும் பொழுது நடந்தது. அதே போல் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து செகண்ட் ஆடம் ஆகியிருக்கிறார். அவர் சொன்னது எதுவோ அது அப்படியே நிறைவு. ஒரு காலம் ஒன்று ஒன்று இடத்துல கனியை புசியாது இருக்க கடவன் அப்படி தான் சொல்கிறாரு. உடனே அது பட்டு போச்சு. இம்மை எப்படி அது கனி கொடுக்கும்? ஜூஸ் வந்து ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் ஜீசஸை புறக்கணித்ததுனால. அதே போல் இன்றைக்கி சாபனங்கள் இந்த நேரத்துக்குரிய மெசேஜை புறக்கணிப்பதுனால ஆண்டவரை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுறாங்க. ஆண்டவர் அது தந்தார் இது தந்தார், எங்களுக்கு கார் தந்தார், பங்களா தந்தார், அதை வாங்கினோம், இதை வாங்கினோம், அதெல்லாம் கிடச்சி வாஷிங் மிஷின் வாங்கினோம் அப்படி கூட சாட்சி கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி சாட்சி கொடுக்குறோம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லையே, அவங்க ஆப்ரஹாமின் சந்ததியாக இல்லையே, அவங்க வேதபார பரிசேர நேச்சுரல் பீப்புளாக இருக்காங்க, அவங்க செவன் சீலை பிலீவ் பண்ணல, செவன் சீல்ஸை பிலீவ் பண்ணல, இதோ செவன் தண்டர்ஸ் அவங்களுக்கு என்னென்னு தெரியாது. ஆண்டவர் நம்ம இது மாதிரி தந்திருப்பதுனால நம்ம ஆப்ரஹாமின் ராஜரீக சந்ததியாக இருக்கிறோம். நம்ம ஜெபத்தில் எது கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசம். நீ தரப்போகிறதுக்காக சோத்திரம், அதுக்கு தான் ஜெபம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக சோத்திரம் பண்ணுவோம்னு சொல்கிறது அதுக்கு தான். நீங்கள் அப்படி வந்து சோத்திரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது நிறைவேறும். கர்த்தர் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நம்ம ஜெபம் பண்ணும். சோரன் கால்வின் வந்து ஜெபத்தில் நடத்துவார்.
கேட்டதான வார்த்தைக்காக சிவரன் தினகரன் அவர்கள் ஜெயிப்பார்.
வானம் கொள்ளாத மகா பெரிய தேவனே, வானத்தையும் பூமியும் படைத்தவரே, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்பவர்கள் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ராத்திரி வேளையில் சபையாராக நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கவும் இவ்வளோ நேரம் உடைய வார்த்தையை தியானிக்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஃபெய்த் இன் த ப்ராமிஸ், வாக்கு தத்துவத்தின் மேல் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பது எப்படி என்று கர்த்தாவே, உம்முடைய தாசன் மூலமாக நீர் கொடுத்த அந்த செய்திக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். யோசுவாவை பார்த்து நீர் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னீர் கர்த்தாவே. ஆண்டவரே, அதே போல் ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் அதிக வாக்கு தத்துவங்களை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர். நாங்கள் அதை எந்த வேர்டை பிலீவ் பண்ணாலும் நீர் எங்களுக்கு அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீர் கர்த்தாவே. இந்த உலகத்தில் நீர் எங்களை கொண்டு வரும்பொழுது இன்வின்சிபிளாய் வைக்கிறீர் கர்த்தாவே. ஒருவனும் ஆண்டவரே இந்த உலகத்தின் மக்கள் சாத்தான் எங்களை ஒருபோதும் ஜெயிக்க முடியாதபடி நீர் எங்களை கொண்டு வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது அது எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று இவ்வளோ நேரம் நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. நீர் தாமே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இன்னும் ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே போகவே இல்லை, அதற்கு முன்பாகவே அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்று பாஸ்டன்ஸில் சொன்னீர். அதே போல் இந்த வாக்கு தத்தங்கள் பைபிளில் நாங்கள் பார்க்கும்பொழுது ஆண்டவரே நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் பெறாமல் இருக்கலாம், ஆனால் நீர் ஏற்கனவே அதை எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணது நிமித்தம் கர்த்தாவே நாங்கள் அதை ஃபெய்த் ஆண்டர் விசுவாசத்தோடு அணுகும் பொழுது எங்களுக்கு அது நிறைவேறும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆபிரகாமுக்கும் அதே போல தான் நீர் ப்ராமிஸை கொடுத்தீர். ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தாவே இந்த தேசத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன் என்று உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்தேன் என்று சொன்னீர். அந்த பவுண்டரி என்ன, அங்கே இருக்கிற பீப்புள் இப்பொழுது யார் இருக்கிறா எல்லாத்தையுமே நீர் அவனுக்கு டீட்டெயிலாக சொல்லும் பொழுது அந்த வாக்கு தத்துவத்தின் மேல் விசுவாசம் வைக்கும்பொழுது அது அவனுக்கு நிறைவேறினது கர்த்தாவே. அதே போல எங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய ப்ராமிசஸை நீர் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே, அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் வைப்பதற்கு எங்களுக்கு அந்த கிருபையை நீர் தர வேணுமாய் ஜெபிக்கிறோம். நீர் சொன்ன மாத்திரத்துல நாங்கள் போய் அதை எடுத்துக் கொள்ளலாம் கர்த்தாவே, நாங்கள் எடுத்துக்கொள்ளும்படியான விசுவாசத்தையும் தைரியத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆனால் ஆண்டவர் ஒரு நிலத்துல ஒரு ஆண்டவரே சோலையில எப்படி அந்த ஸ்கேர்க்ரோவை வைக்கிறார்களோ அந்த பறவைகளை பயமுறுத்துவதற்காக, அதே போல சாட்டன் ஒரு ஸ்கேர்க்ரோவா இருக்கிறான். நாங்க போய் உடனே அதை எடுக்க போகும் பொழுது அவன் ஒரு ஸ்கேர்க்ரோவா அங்க நிற்கும் பொழுது நாங்கள் அதை பார்த்து பயப்படக்கூடாது என்று நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. ஏனென்றால் அது ஜீவன் அற்றது கர்த்தாவே. அது ஆண்டவரே அச்சுறுத்தக்கூடிய உருவத்துல இருந்தாலும் அதனால எந்த தீமையும் செய்ய முடியாது, எங்கள் பக்கத்துல அது வர முடியாது கர்த்தாவே. அவ்விதமாய் பிசாசு சாட்டன் ஒரு பிளஃபா இருக்கிறான் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய வார்த்தையை விசுவாசி உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து விட்டீர். எங்களுக்கு நீர் சால்வேஷனை சம்பாதித்தீர் கர்த்தாவே, சுகத்தை சம்பாதித்தீர், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சம்பாதித்தீர், தேவ சமாதானத்தை சம்பாதித்தீர், நியூ பர்த், ராப்சரிங் ஃபெய்த் எல்லாமே நீர் ஏற்கனவே எங்களுக்கு சம்பாதித்து விட்டீர் ஆண்டவரே. செவன் ஃபோல்ட் பிளஸிங் எங்களுக்கு ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் அதை போய் எடுக்கும் பொழுது கர்த்தாவே ஸ்கேர்க்ரோவை பார்த்து பயப்படாதபடி, அந்த சாத்தானுடைய காரியங்களை பார்த்து பயப்படாதபடி தைரியமாய் சுதந்திரிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த விசுவாசம் உள்ள இருதயத்தை நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். யுவர் எனிமி இஸ் டெட் என்று பிரதர் பெனாமுக்கு சொல்லும் பொழுது அந்த துன்புறுத்தின வியாதி அவரை விட்டு நீங்கினது கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே எங்களுக்கு சொந்தமானதை சாத்தான் வைத்துக் கொண்டு ஆண்டவரே எங்களை பயமுறுத்தும் பொழுது நாங்கள் அவனுக்கு பயப்படாதபடி உம்முடைய வார்த்தையை சொல்லி அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அவனை துரத்தத்தக்கதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ப்ராமிஸ் லேண்ட்ல இஸ்ரவேல் ஜனங்கள் போகும் பொழுது கர்த்தாவே ஏழு விதமான ஜாதிகள் இங்கே இருந்தாலும் அவங்க போய் இது எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இடம் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த பத்திரம் எங்கே, வேர் இஸ் த டீட் என்று அந்த ஜனங்கள் கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையே அவங்களுக்கு டீடாக நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையே அந்த சத்தியமா இருக்கிறது. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது எப்பொழுதுமே அதுக்கு வேல்யூ இருக்கிறது, மனுஷன் அதை மாற்ற முடியாது கர்த்தாவே. உம்முடைய வேர்டை சொல்லும் பொழுது ஆண்டவரே அங்க சத்ரு தன் பிடியை தளரவிட்டான், உம்முடைய பிள்ளைகளுக்கு அது சுதந்திரமாக கிடைத்தது கர்த்தாவே. இந்த கடைசி காலத்தில் நீ டைட்டில் டீடோட இறங்கி வந்திருக்கிறீர், முழு வேத புஸ்தகத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறீர், இந்த முழு உலகத்தையுமே எங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிறீர். அவிதமான கர்த்தர் எங்களுக்கு இருக்கும்பொழுது இந்த உலக வாழ்க்கைக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறுவது மிகவும் அது லகுவான காரியமாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு அந்த ஸ்கேர்க்ரோ மீது பயம் வராதபடி, அது ஒரு பிளஃப் என்பதை நாங்கள் உணரத்தக்கதாக அந்த ரெவலேஷன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது நீர் ஆண்டவரே பவனி போக வேண்டும், அதற்கு உமக்கு ஒரு வாகனம் தேவைப்பட்டது ஆண்டவரே. அது வந்து உம்முடைய சுய இஷ்டத்தின்படி அதை சூஸ் பண்ணாதபடி நீர் வார்த்தையை பார்த்தீர் ஆண்டவரே. சகரியா 9:9 நீர் கழுதை குட்டி மேலும் அதன் மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை கரெக்டா நீர் அவிதமாய் சூஸ் பண்ணும் பொழுது கர்த்தாவே அது அங்க அந்த இரு வழி சந்தியிலே கட்டியிருக்க காண்பீர்கள் என்று வேலைக்காரர்களை அனுப்பும் பொழுது அவங்க ஏன் இதை அழுக்கிறீர்கள் என்று ஒருவன் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று உம்முடைய வார்த்தையை சொல்லி அவர்களை அனுப்பினீர் கர்த்தாவே. அதே போல அவங்க கேட்கும் பொழுது இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை விட்டார்கள் கர்த்தாவே. அதே போல சாட்டன் எங்களுக்கு ஆண்டவரே க்வெஸ்சன் கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் ரிபீட் பண்ண ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீரோ அதை நாங்கள் ரிபீட் பண்ண, நாங்கள் பிரசங்கத்தில் என்ன வெளிப்பாட்டை கேட்டோமோ அதை நாங்கள் ரிபீட் பண்ண கர்த்தாவே. எங்களுடைய வியாதி பலவீனங்கள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய போராட்டங்கள், எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு எங்களுக்கு என்னென்ன வேர்டை கொடுக்கிறீரோ அதை அங்கங்க நாங்கள் ரிபீட் பண்ணி சாத்தானை ஜெயிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஆசீர்வாதங்கள் அளவற்றதா இருக்கிறது. நாங்கள் அதை எந்த ப்ராமிஸ வேணா கிளைம் பண்ணாலும் அதை நீர் எங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கிறீர் கர்த்தாவே. அந்த ப்ராமிஸ் லேண்ட்ல எந்த பிளேஸ் வேணா நாங்கள் கால் மிதித்தாலும் அது எங்களுக்கு சொந்தம் என்று ஏற்கனவே நீ சொல்லிவிட்டீர் கர்த்தாவே. ஆண்டவரே 10 பேர் வந்து அந்த ஸ்கேர்க்ரோவை பார்த்து பயப்படும் பொழுது ஜோஷுவா காலேப் மாத்திரம் பயப்படாமல் அவர்கள் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்த்தார்கள் கர்த்தாவே. அந்த காலேப் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொன்னான். ஆனா மற்றவங்க ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், அந்த ஸ்கேர்க்ரோ அங்கே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவங்க எல்லாருமே மரித்து போனார்கள் ஆண்டவரே. ஆனால் ஜோஷுவான் காலேப்
பார்க்கும்போது பிளஃப்பை பார்த்து நாங்கள் பயப்படாதபடி அதை குறித்த ரெவலேஷனை எங்களுக்கு தாரும். ஏனென்றால் அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட பிசாசாக இருக்கிறான். நீர் அவனை முற்றிலும் ஜெயித்து விட்டீர். இப்பொழுது அவன் பவர்லெஸ்ஸாக இருக்கிறான். இந்த வெளிப்பாட்டுக்கு முன்பாக அவன் தோல்வி அடைந்தவனாக இருக்கிறான். இந்த என் டைம் பிரைடுக்கு நீர் கொடுத்த இந்த ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்டுக்கு முன்பாக அவன் செயலிழந்தவனாக இருக்கிறான். ஆண்டவரே, அவன் இடத்தை விட்டு அவன் நவுற முடியாதபடி அவன் ஒரு ஸ்கேர் குரோ, ஒரு பொம்மையாக இருக்கும் பொழுது அவன் எங்களை மேற்கொள்ள முடியாது கர்த்தாவே. அவிதமான ஃபெய்த் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர்தாமே கர்த்தாவே உலகத்தில் வரும்பொழுது கர்த்தாவே, அந்த பசியாக இருக்கும் பொழுது அத்தி மரத்தை பார்க்கும் பொழுது அதில் இலைகள் இருந்தது, அதனால் ஆவலோடு அதில் கனி இருக்கும் என்று எதிர்பார்க்கும் பொழுது அது அத்தி பழ காலமாக இராதபடினாலே அங்கே கனி இல்லை என்று வேதத்தில் போட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் ஆடம் உலகத்தில் இருக்கும் பொழுது உலகம் ஏதேனாக பூத்து குலுங்கினது, எல்லா மரத்திலையுமே எப்பொழுதும் அங்கே ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருந்தது கர்த்தாவே. நீர் செகண்ட் ஆடமாக வரும்பொழுது அவிதமாக அங்கே பார்க்கும் பொழுது கர்த்தாவே, அங்கே லீவ்ஸ் இருந்தால் அங்கே ஃப்ரூட்ஸ் இருக்கும் என்று கர்த்தாவே நீர் பார்க்கும் பொழுது அந்த ஆண்டவரே கனி அங்கே காணப்படவில்லை, அதனால் அந்த மரத்தை நீர் சபித்து விட்டீர் கர்த்தாவே. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல நீர் வரும்பொழுது அவங்க கிட்ட ஃப்ரூட்ஸ் இல்லை, அவங்க ரிலீஜியஸ் பீப்புளாக இருந்தாலும் அவங்க ஆண்டவரே வார்த்தை கேட்ட கனிகளை கொடுக்காது இருந்தார்கள், அவங்க ஆண்டவரே குட் டீச்சிங் அவரிடத்துல இல்லாமல் இருந்தது, அதனால் அந்த ஜனங்களை நீர் புறக்கணித்தீர் ஆண்டவரே. ஜட்ஜ்மெண்ட் அவர்கள் மேலே வந்தது, ஆனால் இப்பொழுது அத்திமரம் துளிர் விட்டிருக்கிறது, இப்பொழுது வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பதாக எங்களை கர்த்தாவே கனி கொடுக்கலாம் நீர் மாற்றினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த டீச்சிங்கை நீர் எங்களிடத்துல ஆண்டவரே அந்த ரெவலேஷனை எதிர்பார்க்கும் பொழுது எங்களுக்கு அந்த வெளிப்பாட்டின் மேல் வாஞ்சையை தந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதுவே நீர் எங்களிடத்துல எதிர்பார்க்கும் கனியா இருக்கிறது. உம்முடைய வேர்ட் மேல எங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, எவ்வளவு தாகம் இருக்கிறது, வெளிப்பாட்டின் மேல் நாங்கள் எவ்வளவு வாஞ்சையுள்ளவர்களா இருக்கிறோம் என்று நீர் பார்க்கும் பொழுது நாங்கள் அவிதமான ஜனங்களா இருக்கும்படி எங்களை நீர் தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் எப்பொழுதும் கனி கொடுக்க வேண்டும் கர்த்தாவே, எப்பொழுதும் வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்க வேண்டும் கர்த்தாவே, எப்பொழுதும் வெளிப்பாட்டை நேசிக்க வேண்டும் கர்த்தாவே, எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உம்மை பிரியப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. அவிதமாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வேர்டு மேல ஃபெய்த் வைக்க வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீர். அதை நீர் ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம் என்று நீர் கர்த்தாவே அவிதமாய் நாங்கள் அதை ரிசீவ் பண்ணதாக நினைக்க சொல்லுகிறீர். அந்த மேலான விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, இந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால், இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால், விசுவாசத்தோடு சொன்னால் அப்படி நடக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் ஆடம் அவிதமாய் தான் இருந்தான், அவனுக்கு ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் இருந்தது கர்த்தாவே. அதே போல நீர் உலகத்தில் வரும்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்கு எல்லாமே கீழ்ப்படிந்தது கர்த்தாவே. அதே போல உம்முடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் எங்களை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறீர். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்ட் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இது எங்களுக்கு ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷனை கொண்டு வரட்டும் கர்த்தாவே. எங்களுடைய சிச்சுவேஷனுக்கு உம்முடைய வேர்டை நாங்கள் அப்ளை பண்ணத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தராண்டவரே, சகல ஜனங்களிலும் எங்களை மேன்மையாக வைப்பீர் என்று சொல்லியிருக்கிறீர். ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மரடு இருப்பதில்லை சொல்லும் பொழுது இங்க எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கர்ப்பத்தின் கனியை கொடுக்க நீர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். Say what the word of God says. உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதையே நாங்கள் ரிபீட் பண்ணுகிறோம். அது உண்டாகாதபடி சத்ரு தடை செய்ய ஒரு காலம் முடியாது கர்த்தாவே. நீர் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அது எந்த மெடிக்கல் கண்டிஷனும் அதற்கு முன்பாக நிற்க முடியாது ஆண்டவரே. இந்த வெளிப்பாட்டுக்கு முன்பாக பிசாசு தோல்வி அடைந்தவராய் இருக்கிறான் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிராண்ட் பண்ண போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல வியாதி பலவீனங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய தாசனுக்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பெர்ஃபெக்ட் ஹெல்த் ஆண்டவரே, பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரென்த் தந்த ஆண்டவரே. ஊழியத்தை ராப்சர் வரைக்கும் வல்லமையாய் கொண்டு போகும்படி அந்த ஸ்கேர் குரோவை அப்புறப்படுத்தினதுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமையான தேவனாய் இருக்கிறீர். யோசுவாவை பார்த்து உன்னுடைய சத்துருக்கள், நீ யுத்தம் செய்யும் சத்துருக்களுக்கு எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார், உன்னுடைய காலை கொண்டவருடைய கழுத்து மேல வை என்று சொல்லி, அதே போல என்னுடைய எனிமீஸ் எல்லாத்துக்கும் மேலையும் எங்களுடைய காலை நாங்கள் வைக்கிறோம், என்னுடைய காலை வைத்து அவனை மிதிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் போடுகிறேன். சாத்தானை சீக்கிரமாய் காலின் கீழே நசுக்கி போடுவேன். அவன் ஒரு காலும் இல்லாமலே போவான் கர்த்தாவே. இப்பொழுது எங்களுக்கு ஜெயத்தின் மேல ஜெயத்தை தந்து உமக்காக வாழ நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரிக்க நீர் கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் நாங்கள் கர்த்தாவே எங்கெங்க கால்மித்தார்களோ அதெல்லாம் சுதந்திரித்து கொண்டது போல எந்தெந்த வேர்டை பிலீவ் பண்றோமோ எந்தெந்த வேர்டை கன்ஃபஸ் பண்றோமோ எந்தெந்த வேர்டை எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நீர் உதவி செய்ய போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடினாலே கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.